கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா 38:5. ஏசாயா 38:5.
அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களுடைய 15 கூட்டுவேன்.
போதும். இன்னைக்கு நம்ம தியானிக்க போற செய்தியின் தலைப்பு, God doesn't call man to judgment without first warning him. God doesn't call man to judgment without first warning him. தேவன் ஒரு மனிதனை எச்சரிக்காமல் நியாயம் தீர்க்க மாட்டார். இந்த தலைப்பில் நம்ம வாசிக்கிறோம். முதலாவது, கர்த்தர் வந்து எப்பொழுதுமே ஒரு எச்சரிக்கையின் சத்தத்தை அவர் வந்து கொடுக்கிறார். முதலாவது வந்து ஒரு மனிதனை இருக்கும் பொழுது, God never brings any man to his death without first warning him. முதலாவது ஒரு மனுஷன் வந்து மரணம் அடைவதற்கு முன்னதாக அவன் பாவத்திலே மரிக்க போகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த மரிப்பதற்கு முன்னதாக அவனுக்கு வந்து ஒரு வார்னிங் அங்கே கொடுக்கப்படுகிறது. அந்த கர்த்தர் வந்து ஒரு மனுஷனை எச்சரிக்காமல் அவனை வந்து நியாயம் தீர்ப்பதில்லை, அவனை மரணத்துக்கு உள்ளாக அவனை கொண்டு செல்வதில்லை என்று பார்க்கிறோம். He knocks at the heart of every man. எல்லாருடைய எல்லா மனுஷனுடைய இருதய கதவியும் கர்த்தர் தட்டுகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் அவர் பர்சனலாக அவர் வந்து சந்திக்கிறார். வார்த்தையின் மூலமாக கர்த்தர் வந்து ஒவ்வொரு மனுஷனையும் சந்திக்கிறார். அந்த வார்த்தை தான் வந்து அங்க ஒரு எச்சரிக்கையின் சத்தமாக இருக்கிறது. அந்த வார்த்தை வரும் பொழுது ஒரு மனுஷன் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அதற்கு அவன் ஒப்பு கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்று பார்க்கிறோம். அதே போலதான் ஒரு 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 ஹோல் வேர்ல்டாக எடுத்துக்கொள்ளும் பொழுது, அந்த ஹோல் வேர்ல்டுக்குமே கர்த்தர் வந்து முதலாவது ஒரு எச்சரிக்கையை அனுப்புகிறார். அந்த எச்சரிக்கையை அனுப்பாதபடிக்கு அந்த உலகத்தை அவர் நியாயம் தீர்ப்பதில்லை என்று பார்க்கிறோங்க. God never even brings judgment upon the earth without first giving the people warning. அவர் முதலாவது வந்து இந்த உலகத்துக்கு அவர் வந்து ஒரு வார்னிங் மெசேஜை அனுப்புகிறார். இந்த ஏர்த் முழுவதுமாக மறுபடியும் ஒரு தடவை அழிக்கப்பட போகிறது, அதை நாம் அறிந்திருக்கிறோம். அதுக்கு முன்னதாக ஒரு வார்னிங் மெசேஜ் ஆனது வருகிறது. அந்த வார்னிங் மெசேஜ் என்ன செய்கிறது, அது வந்து மனம் திரும்பும்படியாக அது சொல்லுகிறது. அது மனம் திரும்புகிறவர்களுக்கு அது அது வந்து பிளஸ்ஸிங்காக இருக்கிறது. அதுக்கு செவி கொடுக்காதபடி இருக்கிறவர்களுக்கு அது நியாய தீர்ப்பு வருகிறது. முதலாவது நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பதாக அந்த வார்னிங் வருகிறது. வார்னிங் இல்லாதபடிக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பை கொண்டு வருவதில்லை. ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதுமே வந்து சாய்ஸை கொடுக்கிறார். ரெண்டு சாய்ஸ் அங்கே கொடுக்கப்படுகிறது. அது மனுஷனுக்கு வந்து ரைட் சூஸ் பண்றானா இல்ல ராங்க சூஸ் பண்றானான்றது அது ஒவ்வொரு மனுஷனுடைய தனிப்பட்ட காரியமா இருக்கு. ரைட்டும் இருக்கு, ராங்கும் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு அந்த சாய்ஸ் கொடுக்கப்படுகிறது. அவனுக்கு சுவாதீன சித்தமானது இருக்கிறது. அவன் ரைட்டை சேர்ந்து வார்த்தையை வந்து தெரிந்து கொள்ளும் பொழுது அது ரைட்டாக இருக்கிறது. அவன் வந்து வார்த்தையை புறக்கணிக்கும் பொழுது அது தவறாக இருக்கிறது. தவறை சூஸ் பண்ணும் பொழுது அங்கே ஜட்ஜ்மெண்ட் வருகிறது என்று பார்க்கிறோம். எப்பொழுதுமே கர்த்தருடைய ப்ரோக்ராம் வந்து அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஹல்லேலூயா. எப்பொழுதுமே அவர் வந்து தன்னுடைய புரோகிராமை அவர் மாற்றுவது கிடையாது. He is infinite and his program and ideas all are perfect. Hallelujah. அவருடைய ஐடியாஸ் எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக இருக்கிறது. அவர் ஒரு பிளான் வைத்திருக்கும் பொழுது அவர் சொல்லியிருக்க காரியங்கள் வந்து அது எப்பொழுதுமே மாறாததா இருக்கிறது. அது பெர்ஃபெக்டாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆமென். மனுஷனுடைய ப்ரோக்ராம் வந்து அது வந்து அவன் நினைத்தபடி அது சக்சஸ்ஃபுல்லாக மாற முடியாது. அதை வந்து அவன் வந்து அந்த ப்ரோக்ராம் மாறி போகலாம், அந்த ப்ரோக்ராமை வந்து தவறும்படியாக இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ப்ரோக்ராம் வந்து எப்பொழுதும் பெர்ஃபெக்டாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனை வந்து உலகத்திலேயே கொண்டு வருகிறார். God has put us here on the earth for a reason. ஹல்லேலூயா. நம்மளே ஒரு காரணத்துக்காக நம்மளை கொண்டு, ஒரு பர்பஸ் நமக்கு இருக்கிறது, ஒரு ரீசனுக்காக இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தியிருக்கார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நாம் அதை விசுவாசிக்கிறோம். ஆமென். அண்ட் வி ஆர் ரெஸ்பான்சிபிள் டு ஹிம் ஃபார் தட் ரீசன். ஆமென். அந்த ரீசன், அந்த ரெஸ்பான்சிபிளுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பர்பஸ் நமக்கு என்ன பர்பஸ் என்பதை உணர்ந்து அதுக்கு நாம வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறோம். அதுக்கு நாம வந்து கடமைப்பற்று இருக்கிறோம். அந்த ஒரு கர்த்தர் வந்து உலகத்திலே ஒரு மனுஷனை கொண்டு வரும் பொழுது அவர் என்ன சொல்கிறார், கடைசியில வந்து என்ன நடக்குது, ஒரு மனுஷன் உலகத்துல இருக்கிறான், அவன் என்ன பண்ண, உலகத்துல வந்து ஒரு மனுஷன் இருக்கும் பொழுது அவன் வந்து மறுபடியும் எங்க செல்ல வேண்டும், தன்னை சிருஷ்டித்த ஒரு இடத்துல அவன் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா, we should go to the one who put us here. Amen. அதுதான் நம்மளுடைய வாஞ்சியமா இருக்கிறது. அமீன். அவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் அந்த உலகத்திலே. நம்ம முடிவுல எங்க போகிறோம், அவரிடத்திலே நம்ம வந்து செல்ல வேண்டியதா இருக்கு. ஆனா இங்க ஒரு ட்ரபிள் ஒன்று இருக்கிறது. அது என்ன ட்ரபிள் என்று பார்க்கும் பொழுது, எல்லா மனுஷனும் என்ன செய்யறான், தனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்பட்டிருக்குது, தனக்கு வந்து ஒரு ரீசன், ஒரு பர்பஸ்க்காக அவன் கொண்டு வரப்பட்டிருக்கிறான். ஆனா வந்து அதை உணராதபடிக்கு அவன் என்ன செய்கிறான், he wants to do the next man's job. மனு அடுத்தவனுடைய ஜாப்ல வந்து தலையிடுகிறது தான் வந்து அநேக மனுஷருடைய தவறாக இருக்கிற, அதுதான் அங்க ட்ரபிள் ஆகி இருக்கிற. தன்னுடைய நான் எதற்காக இந்த உலகத்திலே வந்திருக்கிறேன், என்ன ரீசன், கர்த்தர் வந்து என்ன ரீசன் வச்சிருக்க, என்ன பர்பஸ் என்னுடைய மத்தியில இருக்கிறது, என்னை குறிச்சு என்ன பர்பஸ் இருக்கிறது, அது அப்படி என்று உணர்ந்து அதுக்கு வந்து அவன் ரெஸ்பான்சிபிளாக இராதபடிக்கு தனக்கு தேவையில்லாத விஷயம், அதாவது மற்றவனுடைய ஜாப்ல தலையிடும் பொழுது அது வந்து ஒரு ட்ரபிளாக இருக்கிறது. அவன் தன்னுடைய ரெஸ்பான்ஸ் அது யூனிவர்ஸ் ஃபுல்லாகும் அது வந்து வான் பண்ணுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இங்க முதலாவதாக இங்க வாசிக்கப்பட்ட வேத வசனத்துல எசேக்கியாவை குறித்து நம்ம பார்த்தோம். எசேக்கியாவுக்கு என்ன சொல்லப்பட்டது என்று பார்க்கும் பொழுது, இவன் நீ வந்து அவன் வியாதியாக இருக்கிறான். அவனுக்கு வந்து ஏசாயா மூலமாக அவனுக்கு வந்து சொல்லப்பட்ட வசனம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நீ வந்து உன் வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ வந்து பிழைக்க மாட்டாய் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்க. 2-3 வாசிப்போம்.
அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி.
இங்க என்ன சொல்லுகிறான், அவனுக்கு வந்து இந்த முதலாவது வசனத்துல வாசிக்கும் பொழுது அவனுக்கு வந்து அந்த வார்னிங் வருகிறது. அடுத்ததாக இவன் என்ன சொல்லுகிறான், அவன் கர்த்தரிடத்திலே வந்து நான் வந்து உமக்கு வந்து உண்மையும் உத்தமமாக இருந்தேன் என்பதை நீர் வந்து நினைத்தருளும் என்று சொல்லும் பொழுது அங்க கர்த்தரிடத்திலே அவன் வந்து அந்த காரியத்தை அவன் கேட்கிறான். அந்த அவன் சொல்லும் பொழுது அதை அவன் அக்செப்ட் பண்ணல. அவன் வந்து நீ மரித்து போவா என்று சொல்லும் பொழுது அவன் தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பி கொண்டு அவன் அங்கே அழுகிறான். அழுது அவன் என்ன ஜெபிக்கிறான், நேர் வந்து நான் உமக்கு வந்து உண்மையும் உத்தமமாக இருந்தேன் என்பதை நீர் நினைத்தருளும் என்று சொல்லுகிறான். இப்ப நம்ம ஒரு காரியத்தை கர்த்தரிடத்துல நம்ம கேட்கும் பொழுது, அந்த காரியத்தை நம்ம கர்த்தரிடத்துல கேட்கும் பொழுது அதுல உள்ள மோட்டிவ் அண்ட் அப்செக்டிவ் வந்து மிகவும் வந்து ரொம்ப அவசியமா இருக்கிறது. அது நம்ம வந்து சரியாக இருக்கணும். மோட்டிவ் அண்ட் அப்செக்டிவ் வந்து அது சரியாக இருக்க வேண்டும். When you plead anything to God, you got to be a reason for it. அதுக்கு வந்து சரியான ஒரு ரீசன் இருக்க வேண்டும். இப்போ அந்த கர்த்தரிடத்துல நம்ம ஒரு காரியத்தை குறித்து கேட்கும் பொழுது அது கர்த்தருக்கு சித்தமா இருக்கிறதா என்பதை நாம வந்து முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அது வார்த்தைக்கு வந்து அது முரண்பாடாக இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அது நமக்கு வந்து தேவையா, உண்மையிலே அது வந்து தேவையாக இருக்கிறதா, அது என்ன ரீசனுக்காக நம்ம வந்து கேட்கிறோம் என்பதை அது நம்ம வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இவன் வந்து என்ன செய்கிறான், கர்த்தர் வந்து இவனுக்கு வந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆனா இவன் என்ன கேட்கிறான் என்றால், நான் வந்து உமக்கு முன்பாக உண்மை முத்தவமாக இருந்தேன் என்பதை நினைத்தரலும் என்று சொல்லும் பொழுது அடுத்த வசனத்தை வாசிப்போம்.
அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாக இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களுடைய 15 வருஷம் கூட்டுவேன்.
இவன் அந்த கர்த்தரிடத்துல கேட்கும் பொழுது இவன் என்ன சொல்லுகிறான், நான் உனக்கு உண்மையும் உத்தமமாக இருந்தேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவனை கண்டிக்கவில்லை. ஏனென்றால் அவன் சரியாக தான் சொல்றான். அவன் வந்து கர்த்தருக்கு முன்பாக அவன் உண்மையும் மன உத்தமத்தோடு அவன் காணப்பட்டான். அதை கர்த்தரிடத்துல சொல்லும் பொழுது God didn't rebuke him for it. ஏனென்றால் அது வந்து கர்த்தர் வந்து அவனை கண்டிக்கவில்லை. ஏனென்றால் அவன் சொன்னது வந்து அவன் உண்மையை தான் சொல்றான். He is talking of the truth. Hallelujah. அவன் சரியான ஒன்றை தான் சொல்லுகிறான். அவன் ராஜாவாக இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஒரு godly person ஆக இருக்கிறாங்க. கர்த்தருடைய மனுஷனாக அவன் இருக்கிறான். அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் வந்து நடக்கிறான். அதனால அவன் அதை சொல்லும் பொழுது கர்த்தர் அவனை கண்டிக்கவில்லை. மாறாக அவனுக்கு என்ன கிடைச்சது, அவனுக்கு வந்து 15 வருஷத்தை கூட்டுவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அவன் என்ன அங்க கேட்கிறான், முதலாவது வந்து கர்த்தர் இன்னைக்கு இங்க வந்து என்ன சொல்லுவாங்க, கிரிட்டிக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அங்க வந்து தேவன் வந்து ஒரு வார்த்தையை சொன்னாலும் மீற மாட்டார்னு சொல்லுவீங்க. ஆனா இங்க வந்து மாறி சொல்லியிருக்கிறாரு என்று சொல்லும் பொழுது இங்க சில காரியங்களை நம்ம பார்க்க வேண்டும். இவன் சொன்ன காரியம், முதலாவது காரியம் என்ன, நான் வந்து உமக்கு முன்பாக வந்து உண்மையும் உத்தமாக இருந்தேன் சொல்லும் பொழுது அது ட்ரூத்தாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அங்க கர்த்தர் என்ன சொல்லுகிறார், உனக்கு வந்து வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து என்று சொல்லும் பொழுது, எல்லாவற்றையும் நீ ஒழுங்குபடுத்து என்று சொல்லும் பொழுது அவன் இங்க என்ன கேட்கிறான் என்றால், அதுக்கு வந்து எனக்கு வந்து நேரம் பத்தல, நீர் கொடுத்த டைம் வந்து அந்த வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதற்கு வந்து அவனுக்கு வந்து டைம் அங்கே போதுமானதாக இல்லை. ஏனென்றால் அவனுக்கு வந்து இப்பொழுது வரைக்கும் வந்து அவன் குழந்தை இல்லை. அவனுக்கு அவன் மரித்து போனால் யார் ராஜாவாவார் என்றது வந்து அங்க ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அவனுக்கு இப்பொழுது ரொம்ப அவசியமான ஒன்று என்னது, ஒரு மகன் வேண்டும். இவனுக்கு பின் அரசாள்வதற்கு ஒரு மகன் வேண்டும். அதை வந்து அவன் வந்து அங்க அதெல்லாம் இருக்கும் பொழுது வீட்டு காரியத்தை எப்படி ஒழுங்குபடுத்த முடியும்? அவனுடைய ராஜபாரத்துக்கு வந்து அடுத்ததாக வந்து அவனுடைய ராஜபாரத்துல உட்காரதுக்கு ஒரு மகன் வேண்டும். அதனால என்ன கர்த்தத்துல கேட்கும் பொழுது இது நியாயமான ஒரு காரியமா இருந்தது, அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருந்தது. ஹல்லேலூயா. மார்க் 11:23 வாசிப்போம்.
எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பயந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி
அது
ஆதலால் நீங்க ஜபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசம்.
அந்த வசனம் தான் 23. மலையை பார்த்து தள்ள உண்டு போ என்று சொல்லும் பொழுது அது வந்து என்னது, அங்க ஒரு ரீசன் அங்க இல்லாதபடிக்கு நம்ம வந்து ஒரு காரியத்தை அங்க கேட்க முடியாது. அது தள்ள உண்டு போய் உருதயத்துல வந்து விசுவாசத்தோடு நம்ம சொல்லும் பொழுது அது நடக்கும் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்காக நாம என்ன பண்ணலாம், ஒரு மலைக்கு முன்னாடி போயிட்டு நீ அங்கே தள்ள உண்டு போ என்று சொன்னா அது நடக்குமா? நிச்சயமா நடக்காது. ஏனென்றால் அதுக்கு ஒரு ரீசன் இல்ல, அதுக்கு வந்து ஒரு மோட்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவ் வந்து அங்க ப்ராப்பராக இல்ல. ஆனா இவன் வந்து என்ன கேட்கிறான், இவன் கேட்கும் பொழுது அதுக்கு ஒரு ரீசன் இருக்கிறது, அதுக்கு ஒரு மோட்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவ் வந்து அது ட்ரூ கரெக்டாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இவன் சரியான ஒன்றை தான் கேட்கிறான். வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றால் எனக்கு மினிமம் ஒரு 15 years எனக்கு டைம் வேண்டும் என்று அவன் கேட்கிறான். கேட்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறார், அதை அவனுக்கு கிராண்ட் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவனுடைய மோட்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவ் வந்து அது கரெக்டாக இருந்தது, அது வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பானது இல்ல, அது தேவையில்லாத ஒரு காரியத்தை அவன் கேட்கவில்லை. அதை வந்து அவன் கர்த்தருடைய வார்த்தையை வந்து சரியான முறையிலே அவன் கையாளுகிறான். God don't give you gifts just to play with it. அவர் என்ன வரங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம ஜபத்தின் மூலமாக எதை அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது ஜபத்தின் மூலமாக நம்ம எதை கேட்கிறோமோ அதை நம்ம விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது அதை நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கிஃப்ட என்ன பண்ண முடியாது, நம்ம தவறாக அதை யூஸ் பண்ண முடியாது. நம்ம என்ன உலக பிரமாணமாக அதை நம்ம ஆடம்பரமாக நம்ம ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த நம்ம பயன்படுத்த முடியாது. கர்த்தர் ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கிறார், அதை ப்ராப்பராக ஒரு மனுஷன் வந்து அதை டீல் பண்ண வேண்டும், அதை ப்ராப்பரான முறையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். இங்க அவன் சரியான முறையில் அவன் கேட்கிறான். அவனுடைய வந்து கேட்ட காரியமானது கர்த்தருடைய வார்த்தைக்கு அது சரியாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க எல்லாருக்குமே அந்த அலாவுதீன் அற்புத விளக்கு கதை தெரியும். அது என்ன பண்ணாங்க, அந்த விளக்கை தேய்ச்சா பூதம் வரும், அது கிட்ட என்ன கேட்குதோ அது கொடுத்துரும். அந்த மாதிரி கிடையாது. இது வந்து வந்து ஒரு ப்ராப்பரான முறையில் கேட்க வேண்டும். அது வந்து என்னது, ஒரு கிஃப்டாக இருக்கிறது, அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்தமாக இருக்கிறது. அதை வந்து நம்ம வந்து நம்ம உலக பிரமாணமாக ஜீவிப்பதற்கோ இல்ல வந்து ரொம்ப ஆடம்பரமாக நம்ம ஜீவிப்பதற்கு தேவையில்லாத காரியங்களை கேட்பதற்கு நாம் அதை பயன்படுத்த முடியாது என்று பார்க்கிறோம். அதனால விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது அதை வந்து மோட்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவ் வந்து சரியாக இருக்கும் பொழுது கர்த்தர் அதை அங்கே கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. இவனுக்கு அந்த 15 years அங்கே கொடுக்கிறார். அங்கே என்ன சொல்கிறார், இப்பொழுது வந்து முதலாவது சொன்னது நீ வந்து மரித்து போவா என்று சொல்கிறார். இப்போ என்ன சொல்கிறார், God said I am going to spare your life a little longer. ஹல்லேலூயா. உனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உன்னுடைய வாழ்நாட்களை நான் இன்னும் கொஞ்சம் உனக்கு அதிகரித்து தருகிறேன் என்று சொல்லி அது என்னது 15 years அவனுக்கு வந்து அங்கே கொடுத்தது கொடுக்கத்தார். ஹல்லேலூயா. எங்க அதனால என்னது, ஒரு மெசேஜ் வரும்பொழுது ஒரு மெசேஜ் என்ன செய்கிறது, அது வார்னிங்கை கொடுக்கிறது. இந்த எசேக்கியாவுக்கு ஒரு வார்னிங்கை கொடுத்தது. அவன் வார்னிங்கை கொடுக்கும் பொழுது அவன் அங்கே முதலாவது என்ன செய்கிறான், வந்து ரிப்பன் பண்ணுகிறான், கீழ்ப்படுகிறான், அதுக்கு வந்து அவன் மனம் திரும்புகிறான், மற்ற எல்லாவற்றையும் அவன் வந்து கர்த்தரிடத்துல அறிக்கை செய்கிறான். அறிக்கை செய்து அவன் அதை வந்து பெற்றுக்கொள்கிறான். அதுதான் ஒரு மெசேஜ், ஒரு வார்னிங் மெசேஜ் வரும்பொழுது ஒரு மனுஷனுக்காகவோ இல்ல ஒரு சபைக்கோ இல்ல ஒரு நேஷனோ ஒரு யூனிவர்ஸ் அது மெசேஜ் வரும்பொழுது ஒரு வார்னிங் வரும்பொழுது முதலாவது நம்ம செய்ய வேண்டியது என்ன, அது கீழ்ப்படிய வேண்டும். முதலாவது வந்து அங்க பில்லி கிரஹாமுடைய மெசேஜ் வந்து அது ரெப்பண்டன்ஸை கொண்டு வந்தது, அது குறித்து ஒரு மெசேஜ் கொடுத்தார், கீழ்ப்படிய வேண்டும் என்று கொடுத்தார். அதுக்கப்புறம் ஓரல் ராபர்ட்ஸோட மெசேஜ் வந்து அது பெண்டெகோஸ்டல் பீப்புளுக்காக இருந்தது. ஆனா பிரன்ஹாமுடைய மெசேஜ் வரும்பொழுது அது காலிங் த பிரைட் குரூப். ஹல்லேலூயா. அந்த பிரைட் குரூப் எங்க இருக்கு, காலிங் த சர்ச் அவுட் ஆஃப் த வேர்ல்ட், அது உலகத்தில் இருந்து அது ஒரு ஒரு சபையை வந்து வெளியே கொண்டு வருவதாக இருந்தது. அந்த வந்து பெண்டெகோஸ்டுக்குள்ள பெண்டெகோஸ்ட்ல இருந்து அந்த பிரைட் calling the bride out of Pentecost. I mean, அதுக்குள்ள அந்த பிரைடை வந்து அது calling ஒரு மெசேஜாக இருந்தது. அது ஒரு warning ஆக இருக்கிறது. Hallelujah. இந்த கடைசி காலத்துக்கு அது ஒரு warning மெசேஜாக இருக்கிறது. அந்த warning மெசேஜுக்கு என்னது இன்னைக்கு நாம செவி கொடுத்திருக்கிறோம். Hallelujah. இன்னைக்கு அந்த மெசேஜை நம்ம பெற்றிருக்கோம். அந்த revelation நமக்கு இன்னைக்கு பெற்றிருக்கிறோம். வார்த்தையில நம்ம கழிக்கிறோம். ஆனா இன்னைக்கு world எப்படி இருக்கிறது? அமெரிக்காவில தான் அவர் வந்து preach பண்ணார். அநேகம் நிறைய preach பண்ணிருக்காங்க. ஆனா அந்த இன்னைக்கு அமெரிக்கா US எப்படி இருக்கிறது? அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு கண்டிஷன்ல இருக்கிறது. ஆனா எங்க ஒரு மூலையில இருக்க நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு இன்னைக்கு நாம செவி கொடுத்திருக்கிறோம். ஆமென். அது ஒரு warning ஆக இருக்கிறது. அந்த warning வந்து கீழ்ப்படியும் போது அது கர்த்தர் வந்து அவர்களை வந்து ரட்சிப்புக்குள்ள வந்து எட்டர்னிட்டிக்குள்ளாக அவர் வந்து வழி நடத்துகிறார். ஆனா அது கீழ்ப்படியாதவர்களுக்கு அங்க ஜட்ஜ்மெண்ட் வருகிறது என்று பார்க்கிறோம். முதலாவதாக நோவாவின் நாட்களை குறித்து பார்க்கும். The days of Noah. அந்த நோவாவுடைய காலமானது எப்படி இருந்தது? மத்தேயு 24:37-39 வரைக்கும் வாசிப்போம்.
நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
இங்க நோவாவின் காலத்தை குறித்து பார்க்கும் பொழுது அங்க நோவா வந்து அங்க அவனுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கப்பட்டது. அந்த மெசேஜ் என்னது? மெசேஜ் ஆஃப் வார்னிங். ஐ மீன் அது ஒரு மெசேஜ் ஆஃப் வார்னிங் ஆக இருக்கிறது. அது என்ன சொல்லுகிறான்? அங்க நோவாவுடைய காலம் வந்து ஒரு பெரிய ஒரு சயின்டிபிக் ஏஜ் ஆக இருக்கிறது. அங்க வந்து சயின்டிபிக் நிறைய விஞ்ஞானமானது அங்க அதிகமான வளர்ச்சி அடைந்து இருக்கிறது. ஜனங்கள் வந்து மோர் இன்டலெக்சுவலாக இருக்கிறாங்க. மோர் இன்டலெக்சுவல் சைடு ஒரு சைடு இருக்கிறது. இன்டலெக்சுவல் பீப்புள் ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து லிட்டில் ஹம்பிள் ஃபிளாக் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது யாரு? நோவாவும் அவனுடைய குடும்பமும் வந்து அந்த லிட்டில் ஹம்பிள் ஃபிளாக்காக இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லி வெயிட் அவங்க ஒரு காரியத்துக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க. ஏன்னா நோவாவுடைய பிரீச்சிங் என்னது? கர்த்தர் வந்து அந்த காலத்தை பார்க்கிறார். காலமானது ஒரு மோசமான நிலைமையை அடைந்திருக்கிறது. அதனால கர்த்தர் அதன் மனஸ்தாபப்பட்டு அதை அழிக்க வேண்டும், முழு உயர்த்த வந்து அழிக்க வேண்டும் என்ற ஒரு சித்தமாக இருக்கிறார். அதனால வந்து நோவாவின் மூலமாக அந்த எச்சரிக்கையின் செய்தியை கொடுக்கும் பொழுது அவங்க இன்டலெக்சுவலா அதை வந்து ஆராய்ச்சி செய்து பார்க்கிறாங்க. இன்டலெக்சுவலா ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது அது வந்து சாத்தியம் இல்லாத ஒன்றாக இருக்கிறது என்பதனால அவங்க வந்து அதை விசுவாசிக்காதபடிக்கு அதை மறுதளித்து விட்டார்கள். அவனை வந்து பரியாசம் செய்து அப்படியாக வந்து அவனை வந்து ஒதுக்கி விடுகிறார்கள் என்று சொல்லி பார். அவனுடைய மெசேஜை வந்து அவாய்ட் பண்ணி விட்டாங்க. அவனை வந்து அங்க பரியாசம் செய்கிறார்கள். இப்படியாக வந்து அந்த இன்டலெக்சுவல் பீப்புள் வந்து ஒரு சைடு இருக்கும் பொழுது இந்த ஹம்பிள் ஃபிளாக் என்ன பண்ணுறாங்க? ஒரு காரியத்துக்காக அவங்க காத்து கொண்டு இருக்கிறாங்க. வெயிட்டிங் for the pending judgment and the escape. Hallelujah. அங்க வரப்போகிற நியாய தீர்ப்புக்காகவும் அதுல இருந்து தப்பிக்கும் கூடிய ஒரு நாளுக்காகவும் அவங்க காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆமென். அங்க நியாய தீர்ப்பும் வருகிறது, ஒரு எஸ்கேப் டோரும் இருக்கிறது. Hallelujah. கர்த்தர் வந்து டோரை அங்க வைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு வருகிற ஜட்ஜ்மெண்ட் வருகிறது. ஆனா அங்க ஒரு டோர் இருக்கிறது. அந்த டோர் வந்து என்னது? அது எஸ்கேப் டோராக இருக்கிறது. Hallelujah. அந்த எஸ்கேப் டோருக்குள்ளாக அவங்க போகும் பொழுது இந்த ஹம்பிள் லிட்டில் ஃபிளாக்குக்கு வந்து அங்க வந்து எஸ்கேப் ஆகுறாங்க. மற்றவர்களுக்கு வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் வருகிறது என்று பார்க்கிறேன். இன்னைக்கு நாம அதே போல ஒரு காலத்தில் தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதே ஒரு காலத்தை தான் நாம எதிர்நோக்கி இருக்கிறோம். நோவாவின் காலத்தை போல இப்பொழுதும் வந்து இப்ப மனுஷகுமாரன் வருகிற காலத்திலும் அப்படிதான் இருக்கிறது. இந்த கடைசி காலமானது மோர் சயின்டிபிக்காக மாறி இருக்கிறது. மோர் இன்டலெக்சுவல் பீப்புள் அங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? இன்டலெக்சுவல் நாலேஜ் மூலமாக எல்லாவற்றையும் நாங்க ஆராய்ச்சி செய்கிறோம் இப்படி அப்படின்னு சொல்லி தங்களை வந்து தங்களை தாங்களே வந்து அவர்கள் பெருமைப்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது இங்க ஒரு ஹம்பிள் லிட்டில் ஃபிளாக் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஹம்பிள் லிட்டில் ஃபிளாக் நாம தான். ஆமே. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம வந்திருக்கும் பொழுது அதுக்கு நம்ம என்ன செய்கிறது? அது நம்மளை தாழ்த்தும்படியாக செய்கிறது. எவ்வளவு நாலேஜ் இருந்தா, எவ்வளவு படிப்பறிவு இருந்தாலும் இந்த வார்த்தைக்குள்ள வரும் பொழுது அது ஒரு ஹம்பிள் ஸ்பிரிட்டை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. இந்த இன்டலெக்சுவல் பீப்புள் ஒரு சைடு இருந்தாலும் இன்னைக்கு நம்ம வந்து கர்த்தருடைய வார்த்தையில வந்திருக்கிறோம். அந்த எச்சரிப்பையின் சத்தம் வந்து இன்னைக்கு நம்மளை வந்து வார்த்தைக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறது. நம்ம எஸ்கேப் டோரை வந்து எஸ்கேப் டோர் நமக்கு வந்து திறந்திருக்கிறது. ஜட்ஜ்மெண்ட் வரும் அந்த நாளுக்காக நம்ம எதிர்நோக்கி இருக்கோம். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது மனுஷகுமாரன் வரும் நாளிலும் அப்படியே நடக்கும் என்று சொல்லுங்க. நோவாவின் காலத்துல வந்து எப்படி ஒரு அழிவு வந்ததோ அதே போல ஒரு அழிவு இப்போ இந்த கடைசி காலத்திலே வரப்போகிறது. அந்த காலத்துல என்ன இருக்கிறோம் நாம? ஆனா நமக்கு என்னது? ஒரு எஸ்கேப் டோர் இருக்கு. வே ஆஃப் எஸ்கேப் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம வே ஆஃப் எஸ்கேப் குள்ள வந்திருக்கிறோம், அவங்க வே ஆஃப் ஜட்மெண்ட்டுக்குள்ளாக இன்னைக்கு எல்லாருமே அந்த அந்த வழியிலே அவர்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் வந்து எப்பொழுதுமே வந்து என்னது ஒரு ஒரு ப்ராஃபட்டை அனுப்பி அங்க வந்து அங்க எச்சரிக்கையை அங்க செய்கிறார். எச்சரிக்காதபடிக்கு அவர் நியாய தீர்ப்பை கொண்டு வரல. பிஃபோர் காட் சென்ட் த ஜட்மெண்ட் ஹி சென்ட் எ ப்ராஃபட். ஹல்லேலூயா. அவர் ஒரு ப்ராஃபட்டை அங்க அனுப்புகிறார் இந்த கடைசி காலத்துக்கு என்று கர்த்தர் வில்லியம் மேரியம் பிரான்ஹாமை அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மூலமாக இந்த எச்சரிக்கையின் சத்தம் வந்து இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம மத்தியிலே சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? ரிப்பன்ட் ஆர் பெரிஷ். வார்த்தைக்கு கீழ்ப்படி இல்லைனா வந்து அழுந்து போவீர்கள். அதுதான் நோவாவுடைய பிரசங்கமா இருந்தது. கர்த்தருடைய வார்த்தைக்கு வந்து கீழ்ப்படிய வேண்டும். அது இல்லை என்றால் வந்து மனம் திரும்பாவிட்டால் என்ன நடக்கும்? நீங்க அழிந்து போவீர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் மனம் திரும்பவில்லை, அவர்கள் அழிந்து போனார்கள் என்பதை பார்த்தோம். God before he would send the judgment, he sent a warning message. அந்த warning message என்னது? அந்த prophet மூலமாக அந்த warning message வருகிறது. ஹல்லேலூயா. அந்த warning message வந்து ஒவ்வொரு மனுஷனுக்குடைய இருதயத்தையும் அது வந்து தட்டுகிறது. ஒவ்வொரு மனுஷனிடத்துல அந்த வார்னிங் மெசேஜ் போகும் பொழுது அது வந்து அவனை வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங்கை கொண்டு வருகிறது. தன்னுடைய பாவத்தை அவன் நினைவு கூறுகிறான். ஆனா என்ன பண்ண முடியல, நிறைய பேரால அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு மெசேஜ் அவாய்ட் பண்ணிட்டு அவங்க சின்க்குள்ளாக போறாங்க. ஒரு சில ஆத்மாக்கள் என்ன செய்கிறது, அங்க சின்ன அவாய்ட் பண்ணிட்டு மெசேஜ் அக்செப்ட் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. அந்த ரியல் ப்ராஃபிட் வரும் பொழுது அவன் என்ன செய்யறான், எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டான். மீன் அவனிடத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அவன் வருக சொல்லுகிற வார்த்தை என்னது, அது கர்த்தரிடத்துல அவன் பெற்றுக்கொண்டு. அதனால வந்து எதை குறிச்சும் அவன் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டான். The real prophet got the order from God should never compromise nothing. எதை குறிச்சும் அவன் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண கூடாது என்று பார்க்கிறோம். ஆனா இங்க நினைவே பட்டணத்தை பார்க்கும் பொழுது நினைவே பட்டணமானது பாவத்திலே இருந்தது. அந்த பாவத்திலே இருந்த பட்டணத்துக்காக கர்த்தர் ஒரு வார்னிங் மெசேஜ் அனுப்புவதற்காக ஒரு ப்ராஃபட்டை தெரிந்து கொண்டார். அவன் வந்து யோனாவா இருக்கிறான். யோனா முதலாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனத்தை வாசிப்போம்.
அமிதாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார்.
இங்க நினிவேக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறார். அங்க நினிவேக்கு போக வேண்டும் என்று யோனாக்கு அங்க கட்டளை வருகிறது. அது வந்து யோனாக்கு வந்து என்ன மெசேஜ் கொடுக்கிறார் கர்த்தர், மெசேஜ் ஆஃப் வார்னிங் இங்க கொடுக்கிறார். அவர்கள் வந்து கீழ்ப்படியாமல் போனாங்க, அவர்கள் விரோதமாக பிரசங்கிக்கும்படியாக அவர்களை வந்து அவன் யோனாவை அங்க அனுப்புகிறார். அவங்க அக்கிரமம் வந்து அங்க அதிகமாக வந்து அவருடைய சமூகத்திலே வந்து எட்டினபடினால வந்து அங்க வந்து ஒரு வார்னிங் மெசேஜ் அங்க போகிறது. அங்க என்ன சொல்லப்படுது, 40 நாளுக்குள்ளாக வந்து இந்த நகரமானது அழிந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. Within 40 days the city is going to be destroyed. அது முற்றிலுமாக அழிக்கப்படும் என்ற அதுதான் அந்த மெசேஜாக இருக்கிறது. அதுதான் அந்த வார்னிங் மெசேஜாக இருக்கிறது. இங்க யோனாவின் இடத்துல மெசேஜ் வரும்போது இவன் என்ன பண்ணிட்டான், அவன் வந்து ஒரு லிட்டில் வெகேஷன் எடுக்க வேண்டும் என்று அவன் நினைத்து விட்டான். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, நீ நினிவேக்கு போ என்று சொல்லும் பொழுது அவன் வந்து ஒரு லிட்டில் வெகேஷன் எடுத்துக்கொண்டான். அவன் என்ன செய்கிறான், அவன் தர்சீசுக்கு அவன் சென்றான். தர்சீசுக்கு செல்வதற்காக கூலி கொடுத்து ஒரு படகில அவன் ஏறும் பொழுது ஏறி அவன் சென்று கொண்டிருக்கிறான். ஆனா மெசேஜ் பார்க்கும் பொழுது த மெசேஜ் இஸ் அர்ஜென்ட், த டைம் இஸ் அட் ஹேண்ட். மெசேஜ் வந்து ரொம்ப அர்ஜென்டாக இருக்கிறது. ஏனென்றால் அவன் கொடுக்கப்பட்ட டைம் வந்து வெறும் 40 days, 40 நாளுக்குள்ளாக இந்த நகரம் அழிந்து போகும் என்று சொல்லும் பொழுது இட்ஸ் மெசேஜ் ஆஃப் அர்ஜென்ட். அல்லேலூயா. அது ரொம்ப அர்ஜென்டான ஒரு மெசேஜா இருக்கிறது. இந்த டைம் இஸ் அட் ஹேண்ட். அவங்களுடைய நேரம் நேரமானது அவங்களுக்கு கருத்துல இல்ல. அவங்களுக்கு வந்து என்னது, ரொம்ப வந்து குறைந்த நேரமே அவங்களுக்கு இருக்கிறது. ரொம்ப வந்து குறுகிய காலகட்டமாக இருக்கிறது. ஆனா இவன் என்ன செய்கிறான், அந்த மெசேஜுக்கு வந்து அவன் ஒப்பு கொடுக்காதபடிக்கு அவன் வந்து ஒரு வெகேஷன் எடுத்துக்கணும். அவன் வந்து அது கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அவன் விலகி போகிறான். We need to repentance towards God. கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது அதுக்கு நாம ஒப்பு கொடுக்க வேண்டும், அதுக்கு வந்து கீழ்ப்படிய வேண்டும். அது ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஆனா யோனா இங்க என்ன செய்கிறான், அது கீழ்ப்படியாதபடிக்கு அவன் வந்து உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும். குயிக் ரெப்பண்டன்ஸ் அங்க தேவையா இருக்கிறது. அவன் அதை செய்யாதபடிக்கு அவன் டர்கிஷ் வந்து என்ன பண்றான், அங்க வந்து அங்க தர்சீசுக்கு அவன் வந்து செல்கிறான் என்று பாக்குறோம். இங்க பிரணம் வந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த ஹட்சன் டெய்லர் குறித்து இங்க சொல்லு, ஹட்சன் டெய்லர் இடத்துல ஒரு வாலிப சகோதரன் அவர் போய் கேட்கிறான். என்ன கேட்கிறான் என்றால், கர்த்தர் வந்து என்னை வந்து அவர் ஊழியத்தை செய்யும்படியாக எனக்கு வந்து அழைக்கிறார். அந்த அழைப்பு எனக்கு இருக்கிறதை நான் வந்து உணர்கிறேன். ஆனால் நான் வந்து படிக்கல, அதிகம் படிக்கல, அதனால நான் வந்து ஒரு 10 வருஷம் போய் ஒரு டிகிரி நான் முடிச்சுட்டு வந்து அதன் பின்பு நான் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்யட்டுமா என்று கேட்கும்பொழுது அங்க ஹட்சன் டெய்லர் என்ன சொல்கிறார் என்றால், இஃப் த கேண்டில் இஸ் லிட் கோ டெல் இட் என்று சொல்ல, மெழுகுவத்தியான்றது எரிந்து கொண்டிருக்கும் பொழுது உடனே அது நீ வந்து யூஸ் பண்ண வேண்டும். நீ 10 வருஷம் கழிச்சு நீ பண்ணும் பொழுது அது பாதி எரிந்து விடும் என்று சொல்ல. அதே போல ஒரு மனுஷனை கர்த்தர் அழைக்கும் பொழுது உடனடியாக அவன் வந்து ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் வந்து போய் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு நான் வந்து பல பல காலேஜ் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறேன்னு சொல்லும் பொழுது அவனுடைய வாழ்நாள் வந்து பாதி அதுக்குள்ளாக அவனுக்கு சென்று விடும். அதனால கர்த்தர் உன்னை அழைச்சா கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. அது நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. என்னுடைய கண்டிஷன் இப்படி இருக்கிறது, என்னுடைய சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது, அதெல்லாம் நம்ம கேர் பண்ண வேண்டியதில்லை. ஏனென்றால் அது அழைத்தது யார்? அது கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அழைத்திருக்கும் பொழுது அவர் அவனை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அது அவர் வந்து உணராமல் அவனை கேட்கிறான். ஹட்சன் டெய்லர்ல கேட்கும் பொழுது நீ உடனே கர்த்தர் அழைச்சார்னு நிச்சயம் இருந்தா நீ உடனடியாக அவருடைய ஊழியத்தை செய். ஹல்லேலூயா. இங்க அவன் வந்து யோனாக்கு வந்து கர்த்தர் அழைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கும் பொழுது அவன் என்ன பண்ணிருக்க வேண்டும்? முதலடியாக உடனடியாக வந்து அவன் அந்த ஊழியத்தை அவன் செய்திருக்க வேண்டும். ஆனா அவன் என்ன செய்து விட்டான்? வந்து தர்சிசுக்கு போகும்படியாக அந்த படகுல ஏறும் பொழுது அங்க என்ன வருகிறது? புயல் காற்று அங்க அதிகமாக வருகிறது. படகு வந்து மூழ்கும்படியான ஒரு சூழ்நிலை வருகிறது. இப்பொழுது அவன் என்ன பண்ணான்? நல்லா தூங்கி கொண்டு இருக்கிறான். அங்க இப்பொழுது வந்து அவங்க கப்பல்ல இருக்கிறவர்கள் அவனை எழுப்பி, Awake, ho sluggard, and call upon your God. நீ எழுந்து, ஓ சோம்பேறியே, நீ எழுந்து கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணு. நாம அமிழ்ந்து போறோமே, அதை பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்லாம தூங்குறேன்னு சொல்லி அவனை எழுப்பி விடுகிறான். அதன் பின்பு நாம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அங்க சீட்டு போட்டு பார்க்கும் பொழுது அது யோனாவின் பேரிலே விழுகிறது. இப்பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? 12 வாசிப்போம்.
அதற்கு அவன், நீங்கள் என்ன எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்போது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான்.
என் நிமித்தமாக தான் இந்த பெரிய கொந்தளிப்பு வந்திருக்கிறது. அதுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? என்ன தூக்கி இந்த சமுத்திரத்துல போடுங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க அதுக்கு வந்து பயப்படுகிறாங்க. எப்படி இவனுடைய மனுஷன் ரத்தப்பழி நம்ம மேல வந்துருமே அப்படின்னு பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் கத்திரத்துல வந்து இவன் ரத்தப்பழி எங்களிடத்துல வராமல் இருப்பதாக சொல்லி அவனை வந்து அங்க போடுறாங்கன்னு சொல்லி பாக்குறான். அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், அவளிடத்துல என்ன சொல்லுகிறான்? ஐ தாட் ஐ வுட் டேக் மை வெக்கேஷன் ஃபர்ஸ்ட், பட் த லார்ட் டோன்ட் வாண்ட் மீ டு டேக் த வெக்கேஷன். நான் ஒரு வெக்கேஷன் எடுக்க வேண்டும் என்று நினைச்சேன், ஆனா கர்த்தர் வந்து அந்த வெக்கேஷனை எடுக்க கூடாது அப்படின்னு அவர் சித்தமா இருக்கிறார் என்று சொல்லுகிறான். அதான் என்ன சொல்லுகிறான்? தேவனுடைய சமூகத்தை விட்டு நான் விலகி போகிறேன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் வந்து மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க. இவ்வளவு பெரிய தவறை நீ ஏன் செய்தாய்? எங்களுக்கும் வந்து இதனால ஆபத்து வருகிறது என்று சொல்லும் பொழுது நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, என்ன தூக்கி கடல்ல நீங்க போடுங்க என்று சொல்லும் பொழுது அங்க என்ன சொல்லுகிறான்? அந்த மெசேஜ் இஸ் அர்ஜென்ட், ஐ காட் டு கெட் த மெசேஜ். வந்து ரொம்ப அர்ஜென்ட் இருக்கிறது, நான் அங்க போக வேண்டும். அதுதான் கர்த்தருடைய சித்தம். நீங்க வந்து என்ன கடல்ல தூக்கி போடுங்க என்று சொல்ல. எதனால அவன் ஒரு சொன்னா கடல்ல தூக்கி போடுங்க, நான் செத்து போறேன்னு அவன் சொல்ல, கடல்ல தூக்கி போடுங்கன்னு சொல்றான். ஏனென்றால் அது வந்து கர்த்தருடைய மெசேஜாக இருக்கு. கடல்ல தூக்கி போட்டாலும் அவனது கர்த்தர் சொன்ன வார்த்தையானது நிறைவேற வேண்டும். ஹல்லேலூயா. அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்காக இருக்கிறது. அந்த டாஸ்க் என்ன பண்ண முடியாது? அந்த பொசிஷன்ல அவன் இருக்கிறான், அதை கர்த்தர் மாற்ற முடியாது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஜாப் இருக்கும் பொழுது அதை அவன் செய்ய முடியாத கர்த்தர் அவனை வழி நடத்துவார்ன்ற அந்த ஃபெய்த்ல அவங்க சொல்லுகிறான். இப்போ வந்து ராங் ஷிப்ல இருக்கிறான், ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு? அவனுக்கு வேற ஒரு ஷிப் ரெடி பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. Took the wrong ship, but God had provided a ship for him. ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு ஷிப் அங்க ப்ரொவைட் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். இவன் இந்த தவறை செய்வான் என்பதை அவருக்கு முன்னதாகவே தெரியும். அதுக்கு முன்னதாகவே அவர் என்ன பண்ணிருக்கார்? ஒரு ஷிப் ரெடி பண்ணிருக்கார். அது என்னது? ஒரு பெரிய மீனை அங்க ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அந்த மீன் வந்து என்னது? அது ஒரு திமிங்கலமோ சுறாவோ கிடையாது, இவனுக்காக ஸ்பெஷலா மேட் பண்ண ஷிப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுல அவன் இரவும் பகலும் 3 நாட்கள் அங்கே இருக்கிறான். அதன் மூலமாக வந்து கர்த்தர் அவனை வந்து அங்க கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு அங்க கொண்டு செல்லுகிறார் என்று பார்க்கிறோம். God able to do great things if we will just listen to him. அவருடைய கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வந்து அதுக்கு செவி கொடுக்கும் பொழுது அவர் வந்து பெரிய காரியத்தை செய்ய முடியும். ஆமென். இதை யாரால நம்ப முடியுமா? இன்னைக்கு உலகம் எங்கிலும் இந்த ஸ்டோரியை தெரியாத ஆட்களே யாருமே இருக்க மாட்டாங்க. ஒருவர் விடாம எல்லாருக்குமே வந்து இந்த நோவாவுடைய செய்தியானது, இந்த யோனாவுடைய செய்தி எல்லாருக்குமே தெரியும். யோனா வந்து ஒரு மீன் விழுங்கினது எல்லா சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனா விசுவாசிக்கிறது யாரு? ஒரு சிலர் மாத்திரமே அது விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வந்து செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. He will make ways where there is no way. Hallelujah. Amen. Because he is the way. Amen. அவரே வழியாக இருக்கிறார். Amen. எந்த வழியுமே இல்ல இந்த இடத்துல, இதிலிருந்து நான் வந்து மீண்டு வருவதற்கு எந்த வழியுமே இல்ல. யோனா நடுக்கடல்ல இருக்கிறான், நடுக்கடல்ல இருந்து அவன் மீண்டு வருவதற்கு என்னது எந்த வழியுமே கிடையாது. ஆனா கர்த்தரே வழியாக இருக்கிறார். Hallelujah. God provides a way. Amen. எல்லாருக்குமே வந்து அந்த வழியை கர்த்தர் ப்ரொவைட் பண்ண முடியும். அதுக்கு நாம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு வந்து செவி கொடுத்து அதுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். Hallelujah. அடுத்ததாக ஆமோஸ் முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம்.
தெக்கோவா ஊர் மேய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசுடைய குமாரனாகிய யெரொபெயாமின் நாட்களிலும் பூமி அதிர்ச்சி உண்டாக 2 வருஷத்துக்கு முன்னே இஸ்ரவேலை குறித்து தரிசனம் கண்டு சொன்ன வார்த்தைகள்.
இந்த ஆமோஸுக்கு வந்து ஒரு ஒரு வார்னிங் மெசேஜை உடையவனாக இருக்கிறான். The warnings before judgment strikes. அந்த ஜட்மெண்ட் ஆனது ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு முன்பதாக எங்க ஆமோஸுக்கு வந்து அந்த வார்னிங் மெசேஜ் அங்க போகிறது. அவன் என்ன சொல்லுகிறான்? சமாரியா தேசத்துக்குள்ளாக அவன் சென்று, Thus say the Lord, repent or perish. For God will destroy this nation என்று சொல்கிறார். இந்த தேசத்தை கர்த்தர் அழிக்க போகிறார். கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி சொல்லுகிறான். இந்த தேசத்தை வந்து கர்த்தர் அழிக்க போகிறார். நீங்க வந்து மனம் திரும்புங்கள், இல்லை என்றால் வந்து நீங்க அழிந்து போவீர்கள் என்று அவன் அங்கே சொல்லுகிறான். அவன் அதை சொல்லும் பொழுது அங்க ஜனங்கள் என்ன பண்ணல? அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. ஏனென்றால் அவங்க என்ன, அவங்களுக்கு வந்து அவங்க அது அதிகமான ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றிருக்கிறாங்க. அவங்க உலகப்புறமான ஆசீர்வாதமானது அதிகமாக பெற்றிருக்கிறாங்க. ஐஸ்வர்யம் அதிகமாக அவங்களுக்கு வந்திருக்கிறது. They thought they were just exactly in the will of God because they were prospering. அவங்களுக்கு என்னது, அவங்க அதிகமான ஆசீர்வாதங்கள் பெற்றிருக்காங்க, ஓல்டி திங்ஸ் நிறைய பெற்றிருக்கிறாங்க. அதனால வந்து கர்த்தர் நம்மளோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த ஆமோஸ் ஈக்கதேசனுடைய வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்காதபடிக்கு அவனை வந்து புறக்கணிக்கிறார்கள் என்று பார்க்க. இன்னைக்கு இருக்க சபைகள் அப்படிதான் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்தாபன சபையை போய் கேட்கும் பொழுது நீங்க வார்த்தையில இல்ல, உங்களுக்கு நியாய தீர்ப்பு வரும் என்று சொல்லி நம்ம இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவரை குறித்து சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்றான்? கர்த்தர் எங்க கூட இல்லாமலா? எங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய பில்டிங் கிடைச்சது, இத்தனை லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் வராங்க, எங்களுக்கு வந்து இவ்வளவு காணிக்கை கலெக்ட் ஆகுது, இன்னும் வந்து நாங்க பெரிய பெரிய வந்து நிறைய சபைகளை நாங்க கிளை சபைகள் கட்டி இருக்கிறோம், அநேக ஆத்மாக்கள் வராங்க, கூட இல்லாமலா வந்து இதெல்லாம் நடக்குது என்று அவங்க கேட்பாங்க. இங்க ஜனங்கள் அப்படிதான் வந்து அவனுடைய வார்த்தையை வந்து அந்த எச்சரிக்கையின் செய்தியை வந்து அவர்களை புறக்கணிக்கிறதை காண்கிறோம். அந்த புறக்கணிக்கும் பொழுது அந்த ப்ராஸ்பரிட்டி அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்தனால அவங்க கர்த்தர் எங்களோட கூட இருக்கிறார் அப்படின்னு அவங்க வந்து அவங்க நினைத்து கொண்டு அவனை வந்து அவனுடைய செய்தியை வந்து அவன் புறக்கணித்து போட்டார்கள். நீ தவறான செய்தியை கொடுவர, யூ ஆர் எ லையர் என்று அவர் சொல்லுகிறார்கள். When prosperity strikes the church, it's get away from him. அது அந்த ப்ராஸ்பரிட்டி அங்க வரும்பொழுது சபை என்ன பண்ணுகிறது? அது விழுந்து போகிறது, அது வேர்ல்டியாக மாறுகிறது. அதே போல ஒவ்வொரு மனுஷன் இண்டிவிஜுவலாக ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது அவனுக்கு ப்ராஸ்பரிட்டி வரும்பொழுது, அங்க ஐஸ்வர்யம் வரும்பொழுது, அவன் அதில் ஐஸ்வர்யத்தில் அதிகமாக வரும்பொழுது அவன் என்ன பண்ணுறான்? கர்த்தருடைய வார்த்தையை விட்டு அவன் பின்வாங்கி போகிறதை, உலக பிரமாணமாக போகிறதை நாம இங்க காண்கிறோம். இன்னைக்கு அநேகன் அப்படித்தான் இருக்கிறான். என்ன சொல்கிறாரு? ஐஸ்வர்யவான்கள் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வந்து பிரவேசிப்பது வந்து ஊசியின் காதிலே வந்து ஒட்டகம் நுழைவதற்கு போல இருக்கும் என்று அங்க இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அதே போலதான் இவங்க என்ன பண்றாங்க? இவங்க ப்ராஸ்பரிட்டி அதிகமாக வந்தனால கர்த்தர் எங்களோட இருக்கிறார்னு சொல்லி கர்த்தருக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை விட்டு அவர்கள் விலகி போனதை கூட அறியாதபடிக்கு அப்படியாக அவர்கள் காணப்படுகிறார்கள். அந்த எச்சரிக்கையின் செய்தியை வந்து அவர்கள் புறக்கணிக்கிறதை காண்கிறோம். இன்னைக்கு வந்து பிரன்ஹம் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த சமாரியா தேசமானது அன்னைக்கு என்ன நிலைமையில இருந்ததோ அதே நிலைமையை இன்னைக்கு அமெரிக்கா வந்து அடைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அமெரிக்கா பார்க்கும் பொழுது மோஸ்ட் ரிச்சஸ்ட் கண்ட்ரியாக அது மாறி இருக்கிறது. வார்த்தையானது அங்கிருந்து புறப்பட்டது, வார்த்தை அங்கே முழுவதும் நாடு முழுவதும் அங்கே போதிக்கப்பட்டாலும் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அநேக கிறிஸ்டியன் ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரியாக இருக்கிறது, அந்த கிறிஸ்டியன் கண்ட்ரியாக இருந்தாலும் அவங்க வந்து கர்த்தர் எங்களோட இருக்கிறார், அதனாலதான் எங்களுக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்கள் வந்தது என்று சொல்லி அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பான காரியங்களை அவங்க வேர்ல்டி திங்ஸ் அவங்க வந்து செய்து கொண்டு இருக்கிறதை நாம காண்கிறோம். இங்க வந்து ஒரு ப்ராஃபட் வந்து அங்க எச்சரிக்கையின் செய்தி வரும்பொழுது அந்த எச்சரிக்கை செய்திக்கு இன்னைக்கு செவி கொடாதபடிக்கு இன்னைக்கு ஜனங்கள் வந்து தங்களுடைய இஷ்டமான போக்கிலே அவர்கள் வந்து போகிறதை காண்கிறோம். ஃபர்ஸ்ட் ஹீ சென்ட் ஹிஸ் ப்ராஃபட் வித் வார்னிங், ஹி டசன்ட் சேஞ்ச் ஹிஸ் வே. ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய வழியை அவர் மாற்றிக்கொள்வதில்லை, எப்பொழுதுமே தன்னுடைய தீர்க்கதரிசியை அனுப்பி அவர் வந்து அங்க எச்சரிக்கையை கொடுக்கிறார். He sent a warning and then the prophet is mocked. அவங்களோட ஒரு வார்னிங் வந்து ஒரு ப்ராஃபட் மூலமாக கொண்டு வரும் பொழுது அந்த ப்ராஃபட் அங்க என்ன பண்ணப்படுகிறார், அவர் பரியாசம் செய்யப்படுகிறார். என்ன சொல்லுகிறார், யூ டோல்ட் எ லை, யூ ஆர் நாட் ரைட் என்று சொல்ல, நீ வந்து பொய் சொல்லுற, நீ வந்து தவறான காரியங்களை நீ சொல்லுகிற, நீ வந்து உண்மையிலே வந்து கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் கிடையாது அப்படியாக சொல்லி அவனை பரியாசம் செய்கிறார்கள். அது அப்படியாக தான் வந்து ஆமோஸ் தீர்க்கதரிசியும் அவர்கள் வந்து பரியாசம் செய்தார்கள். ப்ராஃபட் இஸ் மாக்ட். But if he is vindicated prophet with the word of the Lord, his word is not his. என்னது அவன் வந்து உண்மையிலேயே கர்த்தரால் வந்து விண்டிகேட்டட் ப்ராஃபட்டாக இருக்கும் பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தை அது அவனுடைய வார்த்தை அல்ல, பட் இட்ஸ் காட்ஸ் வேர்ட். ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. அண்ட் இட் வில் கம் டு பாஸ். ஆமென். அது நிச்சயமாக நிறைவேறும். ஆமென். அது அவனுடைய வார்த்தை கிடையாது. ஒரு ப்ராஃபட் வந்து வார்த்தையை சொல்லும் பொழுது அவன் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பான் என்றால் அது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது, அது நிச்சயமாக நிறைவேறும். ஆமென். ஆனா அவனுக்கு ப்ராஃபிட்டுக்கு என்னது, அந்த நாள் அந்த டேட் வந்து அந்த டைம்ல அவனுக்கு அறிவிக்கப்படல, அவனுக்கு அந்த வார்னிங் மெசேஜ் தான் கொடுக்கப்படுகிறது. அந்த வார்னிங் மெசேஜ்க்கு என்ன செய்ய வேண்டும், குயிக் ரெபென்டன்ஸ் வேணும். ஹல்லேலூயா. உடனடியாக அங்க கீழ்ப்படுதல் வேணும். அது கீழ்ப்படியாதபடிக்கு இருக்கும் பொழுது அது வந்து ஒரே ஒரு காரியம் மட்டும்தான், அந்த வார்னிங் மெசேஜ வந்து ஒரே ஒரு காரியம் தான் அதை ஸ்டாப் பண்ண முடியும் என்று பாக்குறோம். There is only one thing can stop it, that's a quick repentance. Hallelujah. உடனடியாக மனம் திரும்பும் பொழுது அந்த நியாய தீர்ப்பு தடுத்து நிறுத்தப்படுகிறது. Hallelujah. அந்த நியாய தீர்ப்பு மெசேஜ் வந்து அது ஒரு பர்சனலாகவும் வருகிறது, அது வந்து வேர்ல்டு வைடாகவும் வருகிறது, அது ஒரு சர்ச்சுக்கும் வருகிறது. அது வார்னிங் மெசேஜ் வரும் பொழுது தன்னுடைய ஈகோ எல்லாவற்றையும் அவனுடைய எடுத்துவிட்டு குயிக் ரெபண்டன்ஸ் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அந்த குயிக் ரெபண்டன்ஸ் என்ன செய்கிறது, அந்த ஜட்ஜ்மெண்டை வந்து அது வராதபடிக்கு அதை தடுத்து நிறுத்துகிறது. ஹல்லேலூயா. இப்போ ஆமோஸ் தீர்க்கதரிசி அங்க ப்ரோஃபெசியை சொல்லி இருக்கிறான். ஆனா இப்ப என்ன ஆச்சு, ஒரு ஜெனரேஷனே கருத்தான, ஒரு ஜெனரேஷன் பார்க்கும் பொழுது அது 40 இயர்ஸ் ஆக இருக்கிறது. ஏ ஹோல் ஜெனரேஷன் பாஸ் பிஃபோர் ஆமோஸ் ப்ரோஃபெசி கம் டு பாஸ். அவனுடைய ப்ராஃபஸி நிறைவேறுவதற்கு முன்பதாக ஒரு ஜென்ரேஷன் அங்கே கடந்து சென்று விட்டது. ஆனாலும் வந்து அந்த சொன்ன நேரத்தில் சொன்ன உடனே அது நடக்கவில்லை. அது 40 வருஷம் ஆனாலும் அது தாண்டி போய் கொண்டிருக்கிறது. அதே போல ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் பிரசங்க அவங்களுடைய ஒரு ப்ராஃபஸி சொல்லும் பொழுது அவர்களே அந்த வேலையை அறியார்கள். அது உடனே அது நடக்காதனால ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, இன்னும் தங்களுடைய பாவத்திலே அதிகமாக அவர்கள் போய் கொண்டிருக்கிறதை நாம காண்கிறோம். முகமது தீர்க்கதரிசி சொன்ன வாக்கு அந்த ப்ராஃபஸி வந்து அவர்கள் பிலீவ் பண்ணலை, அது உடனே நிறைவேறலன்னு சொன்ன உடனே ஜனங்கள் வந்து அந்த பாவத்தில் இருந்து அவர்கள் மனம் திரும்பவில்லை. யோவானை பார்க்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான், ஜான் வந்து saw the book of revelation, it never happened his day. அவனுடைய காலத்தில் அது நடக்கல. யோவான் வந்து அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து ரகசியங்கள் அவன் பெறும் பொழுது அது அவனுடைய காலத்தில் அது நடக்கல. பட் வி சி இட் கம் டு பாஸ். ஹல்லேலூயா. அது நடக்கிறதை இப்பொழுது நாம கண்டு கொண்டிருக்கோம். ஹல்லேலூயா. அது இப்பொழுது நம்முடைய காலத்தில் அது நிறைவேறுகிறது. ஆமென். அவன் சொன்ன வார்த்தை வந்து என்னது, அது அவனுடைய வார்த்தை கிடையாது, அது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கும் பொழுது இட் வில் கம் டு பாஸ். ஹல்லேலூயா. அது நிச்சயமாக நிறைவேறும். அது எந்த காலத்துக்கு என்று கர்த்தர் சித்தமா இருக்கிறாரோ அது அந்த காலத்தில் நிறைவேறும். இது நமக்காக நமக்காக கொடுக்கப்பட்டது. இந்த ரெவலேஷன் வந்து சாப்டர் வந்து இப்ப நம்முடைய காலத்தில் நிறைவேற வேண்டியதா இருக்கிறது. அது இப்பொழுது நம்ம மத்தியில நம்ம கண்கள் காண அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அது முழுமையாக நிறைவேறும் பொழுது நம்ம எட்டர்னிட்டிக்குள்ளாக நம்ம மில்லினியம்குள்ளாக நம்ம செல்வோம். ஹல்லேலூயா. தானியேல் ப்ரோஃபசி சொன்னா அதுவும் அவனுடைய காலத்தில் நிறைவேறல. அதுவும் நிறைவேறும் காலம் என்னது? இப்பொழுது நம்முடைய காலம் தான் அது வந்து நிறைவேறும் காலமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ ஆமோஸ் வந்து திக்கதரிசனம் சொன்னி அவன் 50 வருஷம் கடந்து விட்டது. ஆஃப்டர் 50 இயர்ஸ் லேட்டர் இட் கம் டு பாஸ். ஹல்லேலூயா. 50 வருஷம் கழிச்சு அந்த அசீரியர்கள் என்ன செய்யறாங்க? அவர்கள் மேல் படையெடுத்து வருகிறதும் அந்த அதை அழுத்து அவர்களை அழுத்து போடுகிறதும் வந்து காணுகிற அவனுடைய ப்ரோஃபசி நிறைவேறுவதற்கு எவ்வளவு காலம் இருந்தது? 50 வருஷமானது எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆனாலும் வந்து அது நிச்சயமாக நிறைவேறும். ஹல்லேலூயா. எ ரியல் ஜெனியூன் ப்ராஃபெட் இஸ் எ ஸ்பெஷல் பர்சன். ஐ மீன் அவன் ஒரு ஸ்பெஷல் பர்சனாக இருக்கிறான். ஏன்னா கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கான். அவன் இடத்துல ஒரு கர்த்தர் வந்து ஒரு மெசேஜை கொடுத்திருக்கிறார். அது ஒரு வார்னிங் மெசேஜாக இருக்கிறது. ஹி காட் எ ஸ்பெஷல் ஜாப். அவனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஜாப் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஸ்பெஷல் ஜாப் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அதுக்கு ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று பார்க்கிறோம். God has liked his prophet to be an eagle. அவனுக்கு வந்து ஒரு ஈகிளாக வந்து தீர்க்கதரிசிகளை வந்து எப்பொழுதுமே கர்த்தர் வந்து கழுகுக்கு ஒப்பிடுகிறார். கழுகு வந்து அது ஒரு ஸ்பெஷல் பேர்டாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா பறவைகளும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு தான் பறக்க முடியும். ஆனால் கழுகு மாத்திரம்தான் வந்து அது ஒரு விசேஷித்த பறவையாக இருக்கிறது. அது வந்து ரொம்ப அதிகமான உயரத்துக்கு அதால் பறக்க முடியும். அதே போல வந்து அவனோட ஒரு ஸ்பெஷல் பேர்டாக இருக்கிறது. இந்த ஸ்பெஷல் பர்சன் வந்து ஒரு ஸ்பெஷல் மெசேஜை உடையவராக ஒரு ஸ்பெஷல் ஜாபை உடையவராக வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வார்த்தைக்கு வந்து முழுமையான கீழ்ப்படிதல் அந்த ரெபென்டேஷன் நமக்கு வந்து அது தேவையா இருக்கு. ரிபென்ட் ஆர் பெரிஷ். நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அங்கே வந்து அழிவு நிச்சயம் என்று காண்கிறோம். அதே போல ஒரு பாஸ்டர் எடுத்துக்கொள்ளும் பொழுது in the church there is a pastor and the pastor is a special person. Hallelujah. Pastor was special person aga irikkirar. He is a burden bearer. Branham epdiyaga sollirar, he is a burden bearer endu sollirar. Enna burden bearer endral aneega kavalaigal aneega baarangalai avar sumakkiravaraga irikkirar. Ippo oru manushana eduthukollum poludhu avan vandu avanukku vandu oru kudumbam irukkirathu. Avan enna burden avanukku kodukapadugirathu endru paarkkum poludhu andha family kurichu oru burden avanukku irukkirathu. Avan thannudaiya life kurichum thannudaiya kudumbatharoda life kurichum burden irukku. Ana pastor paarkkum poludhu endru aneega aathmakkal irunga varigiranga வரும்போது அங்க வந்து ஒரு பர்டனோட வந்து ஒரு ஆத்ம பாரத்தோட வந்து ஒரு பாஸ்டர் வந்து இருக்க இன்னைக்கு அநேக பாஸ்டர் அப்படி இருப்பதில்லை. அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு பிசினஸ் நோக்கத்தோட பாக்குறாங்க. சபைக்கு வந்து அநேக அங்கத்தினர்கள் வர வேண்டும், எந்த சபையில இருந்து உடைச்சு ஆத்மாக்களை நம்ம சபைக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஒரு கிரிமினல் மைண்டோட அவங்க யோசிக்கிறாங்க. இப்படியாப்பட்ட ஒரு போதவர்கள் தான் இருக்கிறாங்க. எங்க அதிக வருமானம் வரும், என்னத்தை நம்ம ஜனங்க கிட்ட சொன்னா அநேக வருமானத்தை நம்ம பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு நினைத்துக்கொண்டிருக்கிறாங்க. என்றால் வந்து அழிந்து போகுவோம் என்று அழிவு என்னது? இப்போ நெருங்கிக் கொண்டிருக்கிறது, காலம் கடைசியாக இருக்கிறது என்பதை நம்ம வந்து உணர்ந்திருக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. He is a pastor. He knows how to take care of things. எல்லா காரியங்களும் வந்து அவர் எப்படியாக செய்ய வேண்டும் என்பதை போதகருக்கு வந்து கர்த்தர் வந்து வெளிப்படுத்த வார்த்தையின் மூலமாக அவர் வந்து வழி நடத்துகிறார். ஒரு ப்ராஃபட் வந்து எப்படி தேவன் வந்து வார்த்தையின் மூலமாக வழி நடத்துகிறாரோ அதே போல ஒரு ஜாப் தான் வந்து இங்க பாஸ்டருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரும் வந்து என்னது அந்த வார்த்தையின் மூலமாக ஒரு சபையை அவர் வழி நடத்துகிறார். எல்லா காரியத்தையும் எப்போ செய்ய வேண்டும், என்ன எப்படி செய்ய வேண்டும், கர்த்தரிடத்தில் ஜபம் பண்ணி ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பெற்றுக்கொண்டு செய்யும் பொழுது இன்னைக்கு என்ன செய்யறாங்க, சபைகள்ல வந்து இந்த கிரிட்டிக்ஸ் இருப்பாங்க, அவங்க என்ன செய்வாங்க, போதகரை குறை சொல்றதற்குனே ஒரு கேங் என்ன பண்ணுவோம், அங்க கிரிட்டிக்ஸ் பண்ணி கொண்டு இருப்பாங்க. அப்படியாப்பட்டவர்கள் என்னது, அவர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறாங்க, அந்த எச்சரிக்கையின் சத்தத்துக்கு வந்து செவி கூடாதவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் செவி கூடாமல் இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன செய்யறது, ஒரே ஒரு காரணம், ரெண்டே சாய்ஸ் தான், ரைட்டை சூஸ் பண்றியா இல்ல ராங்க சூஸ் பண்றியா. ராங்க சூஸ் பண்ணும் பொழுது அது ஜட்மெண்ட்டுக்கு வழி நடத்துகிறது என்று பார்க்கிறோம். இங்க ப்ராஃபட் வந்து ஒரு ஸ்பெஷல் மேனாக இருக்கிறார். அவருக்கு என்ன செய்கிறார், கர்த்தரை எல்லாவற்றையும் அவருக்கு வந்து வெளிப்படுத்துவார், விஷன் மூலமாக அங்க வெளிப்படுத்துகிறார். இப்போது நமக்கு வந்து என்னது, கண்ணை மூடும் பொழுது நமக்கு விஷன் வரும், அது கனவு வரும். ஆனா வந்து ப்ராஃபட்டுக்கு எப்படி இருக்கிறது, அவர் அங்க முழிச்சு இருக்கும் பொழுது அங்க வந்து அங்க கர்த்தர் வந்து தரிசனத்தினை கொடுக்கிறார், அவருக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார், எல்லா காரியத்தையும் வந்து வெளிப்படுத்த. வில்லியம் மேரியம் பிரன்ஹாம் பார்க்கும் பொழுது அவருக்கு என்ன செய்கிறது, அவருக்கு வந்து ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். He sees the cup of God's wrath full before it is filled. கர்த்தர் அந்த கோபாக்கினை பாத்திரமானது அது நிரம்புகிறதை அவர் காண்புகிறார். எப்பொழுது காண்கிறார், அது நிரம்புவதற்கு முன்னதாகவே அவர் வந்து அந்த விஷன் மூலமாக காண்கிறார். அவர் என்ன சொல்கிறார், Thus saith the Lord, God will destroy the city except you repent. என்ன சொல்கிறார், இந்த தேசத்தை வந்து கர்த்தர் அழித்து போடுவார், நீங்க மனம் திரும்பாத பட்சத்தில் நிச்சயமாக இதை அழித்து போடுவார் என்று அங்க அமெரிக்காவை குறித்து அவர் சொல்லுகிறார். இந்த வேர்ல்டுக்கும் வந்து அதுதான் வந்து ஒரு மெசேஜாக இருக்கிறது. அவர் என்ன காண்கிறார், He sees the cup of wrath poured out. அவர்னது அந்த கோபாக்கினை வந்து அங்க ஊற்றப்படுகிறதை அவர் காண்கிறார். அதனால்தான் என்ன சொல்கிறார், நான் திரும்பி பார்த்த அமெரிக்கா வந்து புகைக்காடாக இருந்தது என்று சொல்லும் பொழுது என்னது, அது நடக்கவே இல்லை, இன்னும் நடக்க போகிற காரியமா இருக்கிறது. அதை முன்னதாகவே அவர் வந்து அங்க விஷன்ல காண்கிறார். ஹல்லேலூயா. எல்லா காரியமும் வந்து கர்த்தர் என்ன செய்கிறார், அப்படியாக அங்க விஷன்ல அங்க காண்பிக்கிறார். He saw the judgment of God coming upon them. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வருகிறதை அவர் காண்கிறார். ஹல்லேலூயா. அது காணும் பொழுது என்னது, அந்த எச்சரிக்கையின் சத்தத்தை அவர் அங்கே கொடுக்கிறார். அந்த எச்சரிக்கை சத்தத்துக்கு வந்து செவி கொடாமல் இருக்கும் பொழுது அங்கே வந்து நிச்சயமாக நியாய தீர்ப்பு தான் வந்து அங்கே ஒரே வழியாக இருக்கிறது. நியாய தீர்ப்பு வந்து அந்த எச்சரிக்கை சத்தத்துக்கு புறக்கணிக்கிற அது ஒவ்வொரு மேலும் வந்து அந்த நியாய தீர்ப்பு வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார், ஒரு ப்ராமிஸை கொடுத்திருக்கிறார். Jesus promised to save you if you would believe it. Hallelujah. அதை நீங்க விசுவாசித்தால் உங்களை வந்து சேஃபர் சைடுக்கு கொண்டு போவேன், உங்களை வந்து எஸ்கேப் டோர் வழியாக உங்களை வழி நடத்தி செல்வேன் என்று சொல்லுகிறார். You have got to believe it. Hallelujah. அதை நாம விசுவாசிக்க கடமைப்பட்டிருக்கோம். அமேன். அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்ய வேண்டும், அதுக்கு முழுமையான வந்து அதை விசுவாசித்து அதுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. அதுதான் வந்து கர்த்தர் நம்ம மனுஷனத்தில் எதிர்பார்க்கிறார். அதுதான் வந்து அந்த அந்த ஒரே ஒரு காரியம் தான் அது வந்து நியாய தீர்ப்பை வந்து அது ஸ்டாப் பண்ண முடியும் என்று பார்க்கிறோம். There is only one thing that will stay the hand of God, that's repentance. Amen. Hallelujah. அதுதான் அந்த ஒரே ஒரு காரியம் தான் கர்த்தருடைய கரத்தை வந்து தடுக்கும். கர்த்தருடைய கரம் என்று சொல்லும் பொழுது அது நியாய தீர்ப்பாக இருக்கிறது, ஜட்மெண்டாக இருக்கிறது. அந்த ஜட்மெண்டை வந்து அது நிறுத்த வேண்டும். அந்த ஜட்மெண்ட்களுக்குள்ளாக நம்ம செல்லக்கூடாது என்றால் that's only way வந்து repentance. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை வந்து நம்ம வந்து தம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து மனம் திரும்ப வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு படிச்ச மனுஷர்கள் இருக்காங்க, எவ்வளவு நாலேஜ் உடையவர்களாக இருந்தாலும் அங்க என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள வரும்பொழுது அதை எல்லாமே வெளியே வச்சிடணும். சோ என்ன பண்ண, சபைக்குள்ள வரும்பொழுது என்ன செய்கிறோம், பாதரட்சை போட்டுக்கொண்டு வீட்ல இருந்து வருகிறோம். அது அந்த பாதரட்சை என்னது, சபைக்கு வெளியே நம்ம அழுத்து விட்டுட்டு உள்ள வரும். ஏன்னா இது இந்த ஹோலி பிளேஸ். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இங்க இருக்கிறது, அவர் இங்க வேர்ட் ஃபார்ம்ல நம்ம மத்தியில ஜீவிக்கிறார். ஒரே காரியம் மனம் திரும்பி ஒப்பு கொடுப்பது வந்து தப்பிக்கும்படியாக செய்கிறது. ஹல்லேலூயா. ரிபெண்டன்ஸ் தான் வந்து எல்லாருக்குமே தேவை. எவ்வளவு knowledge இருந்தாலும் வந்து இந்த பைபிள் knowledge வந்து எல்லாவற்றிலும் அது மேலான காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. காடு ஒரு கமிஷனை கொடுத்துருக்கும் பொழுது நமக்கு வந்து நம்மளுடைய சித்தம் என்ன என்பது, நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்பதை ஒவ்வொருவராக உணரும் பொழுது நிச்சயமாக என்ன செய்ய மாட்டோம், அந்த வார்த்தைக்கு விரோதமான காரியத்தை செய்யணும். கடைசி காலமா இருக்கிறது, இப்போ வந்து அழிவு வரும் போகிறது என்பதை வந்து எல்லாருமே உணர்ந்திருக்காங்க. கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்ல, இந்த வேர்ல்டு வைடாக வந்து எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய அழிவு வரப்போகிறது என்பதை வந்து அவர்கள் உணர்ந்திருக்கிறாங்க. இப்பொழுது கொரோனா வைரஸ் வந்து அது வேர்ல்டு வைடாக வந்து அது ஒரு பெரிய பேண்டமிக்காக அது வந்தது. இன்னைக்கு அது வரும் பொழுது உலகமே வந்து அதை பார்த்து பயந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். உலகம் முழுதும் வரும் பொழுது எல்லாம் அந்த உலகமே வந்து அழிந்து போயிடுமோ என்று அவர்கள் பயந்தார்கள். ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, ஆனாலும் ஒப்பு கொடுக்க வந்து அவளுக்கு மனது வருவதில்லை, அந்த எச்சரிக்கைக்கு வந்து செவி கொடாதபடி இருக்கிறாங்க என்று பார்க்கிறோம். காட் வந்து ஒவ்வொரு மனுஷன் வந்து உண்மையிலே கர்த்தர் எனக்கு வந்து என்ன சித்தமா இருக்கிறார், என்னுடைய லைஃப்ல கர்த்தருடைய ப்ராமிஸ் என்ன சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை வந்து என்னுடைய ஜீவத்தை குறித்து என்ன சொல்லுகிறது, அதை ஒரு மனுஷன் உணரும் பொழுது அவன் வார்த்தையை விட்டு விலகி போக மாட்டான். அவன் வந்து மரணமே வந்தாலும் அவன் வார்த்தையிலே நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா. அவன் வந்து எல்லாவற்றையும் எதிர்கொள்ள முடியான ஒரு பவர் வந்து அந்த ஸ்பெஷல் பவர் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த நினைவே ஜனங்களுக்கு வந்து அங்க ஒரு மெசேஜ் போனது. அந்த மெசேஜ் என்ன, 40 நாளுக்குள்ளாக நீங்க அழிஞ்சு போவீங்க என்று சொல்லும் பொழுது அவர்கள் வந்து அந்த மெசேஜ் வந்து இப்பொழுது யோனா மூலமாக அங்க வந்திருக்கிறது. அந்த மெசேஜ் வரும் பொழுது ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், யோனா 3:4 வாசிப்போம்.
யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான்.
அழிந்து போகும் என்று சொல்லும் பொழுது இந்த செய்தி அந்த அந்த ராஜாவுக்கு அது எட்டுகிறது என்று பார்க்கிறோம். 6-8 வாசிப்போம்.
இந்த செய்தி நினிவே என் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை காய்ச்சி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள்.
இங்க ராஜாவின் இடத்துல அந்த வார்த்தை அவன் போகும் பொழுது அவன் என்ன செய்கிறான், உடனடியாக தன்னுடைய சிங்காசனத்திலிருந்து அவன் எழுந்து அவன் ரட்டுடுத்தி கொண்டு அவன் சாம்பலிலே உட்காருகிறான். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லுகிறான், இந்த நகரத்தில் உள்ள அனைவரும் வந்து இதே போல ரட்டு உடுத்தி நீங்க சாம்பல்ல உட்கார வேண்டும், எந்த மிருக ஜீவன்களாயிலும் எதையுமே ருசி கூடாது என்று சொல்லிட்டான். என்ன நடக்குது, குயிக் ரெபென்டன்ஸ். ஹல்லேலூயா. உடனடியாக அவன் செவி கொடுக்கிறான். அவன் என்ன பண்றா, தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு எழும்புறான். அது அவனுடைய தாழ்மையாக இருக்கிறது. அவன் தன்னை தாழ்த்தி அவன் ஒப்பு கொடுத்து ஜனங்களுக்கு என்ன சொல்லுகிறான், எல்லா பொல்லாத வழியும் தம் தம் கைகளின் கொடுமைகள் எல்லாவற்றையும் நீங்க வந்து விட்டு விலகுங்க, அதை நீங்க வந்து அது மனம் திரும்பி ஒப்பு கொடுங்கள் என்று அங்க ராஜா சொல்லும் பொழுது கர்த்தர் அங்க என்ன செய்கிறார், அந்த பட்டணத்தின் மேல் வர இந்த நியாய தீர்ப்பை அவர் வந்து அங்கே தடை செய்து போட்டார். ஹல்லேலூயா. We have found out that quick repentance sometimes hold the wrath for a while. ஹல்லேலூயா. அந்த quick repentance என்ன பண்ணுது, அந்த கோபாக்கினை அவர்கள் மேல் ஊற்றப்படாதபடிக்கு அதை தடை செய்து போட்டது. ஹல்லேலூயா. இந்த நினைவே பட்டணம் வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறது. ஜனங்கள் அங்க quick repentance பண்ணாங்க. 40 நாளுக்குள்ள அழியும் சொல்லும் பொழுது அந்த 40 நாள் வரைக்கும் அவங்க காத்திருக்கலாம் நினைக்கல, அது மெசேஜ் அவங்க அவங்க இடத்துல போகும் பொழுது உடனடியாக அவர்கள் செவி கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. உடனடியாக அவர் செவி கொடுத்து அதன்படி அவங்க மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தார்கள். எல்லாருமே வந்து அந்த ராஜாவை கொண்டு அங்க இருக்கிற மிருக ஜீவன்களை கொண்டு எல்லாமே வந்து அவங்க ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதனால தான் நமக்கு என்னது, ஃபாஸ்டிங் பிரேயர் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஃபாஸ்டிங் பிரேயர்னால தான் நம்ம வந்து என்னது எல்லா காரியத்தையும் நம்ம வந்து சோதனைகளை ஜெயிப்பதற்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் அவசியமாக இருக்கிறது. இந்த நினைவே பட்டணத்தார் என்ன பண்ணுறாங்க, அங்க வந்து எதுவுமே ஒரு தண்ணி கூட அவங்க குடிக்க கூடாது என்று சொல்லி அவர்கள் இருக்கும் பொழுது அவருக்கு அவங்க குயிக் ரெபென்டன்ஸ் கர்த்தர் பார்க்கிறார். அங்க வந்து அவருக்கு வந்து அங்க நியாய தீர்ப்பை தடை செய்து போட்டார். ஹல்லேலூயா. ஆனா இங்க யோனா என்ன செய்கிறான், அங்க நியாய தீர்ப்பு வரும் அவன் நினைத்து கொண்டு அந்த பட்டணத்தை விட்டு தூரமா அவன் போய் என்ன பண்ணிடறான், ஒரு குடிசை அமைத்து அங்கே அவன் உட்கார்ந்து கொண்டு அவன் இந்த பட்டணத்தை அழிவதை நான் பாக்குற வரைக்கும் நான் காத்திருப்பேன் என்று சொல்லி அங்க இருக்கிறான். ஆனா அங்க என்ன நடக்கிறது, அந்த இடத்துல இருக்கும் பொழுது ஒரு ஆமணக்கு செடி அங்க முளைக்கிறதை அங்க காண்கிறோம். கர்த்தர் என்ன பண்ணுறார், ஒரு ஆமணக்கு செடியை அங்க முளைக்க பண்ணுகிறார். அது ஒரே நாளில் என்ன பண்ணுது, அது வேகமாக வளர்ந்து அது அவனுக்கு ஒரு நிழல் தரும் ஒரு செடியாக மாறிவிட்டது. அந்த நிழல் மத்தியில் அந்த நிழலில் அவன் அங்க இலை பாரி கொண்டிருக்கிறான். ஆனா ஒரே ராத்திரியில் அது என்ன பண்ணப்படுது, அது பட்டு போய் அது வந்து எல்லாமே அந்த ஒரு பூச்சியை கர்த்தர் அனுப்புகிறார். அந்த பூச்சி என்ன செய்கிறது, அதை பட்டு போகும்படியாக செய்கிறது. ஒரே ராத்திரில் அவன் அங்க வந்து அப்படியாக ஆகும் பொழுது அவன் என்ன செய்கிறான், 10-11 வசனத்தை வாசிப்போம்.
அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 140,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ.
இவன் என்ன செய்யறான், அந்த செடி பட்டு போச்சேன்னு இவன் கவலைப்படுகிறான். இதை கவலைப்பட்டு கொண்டு அவன் இருக்கும் பொழுது கர்த்தர் அங்க என்ன சொல்லுகிறார், நீ வந்து ஒரே ராத்திரியில முளைச்சி ஒரே ராத்திரியில வந்து அழுந்து போன அந்த ஒரு செடிக்காக நீ பரிதவிக்கும் பொழுது அங்க 120,000 மேற்பட்ட ஜனங்கள் இருக்காங்க, அங்க மிருக ஜீவன்கள் இருக்கு, அதை குறித்து நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்று சொல்லுகிறார். ஜனங்களை அழிக்க ஒரு சித்தமாய் இருப்பார், அவர் நமக்காக பரிதவிக்கிறார். ஹல்லேலூயா. அதேதான் இந்த நினிவே ஜனங்களுக்காக அங்க பரிதவிக்கிறார். ஆனா என்ன எதிர்பார்க்கிறார், குயிக் ரெபென்டன்ஸ் வேணும். ஹல்லேலூயா. அதுதான் வந்து அவசியமாய் இருக்கிற இன்னைக்கு சாபனங்கள் என்ன பண்ணுவாங்க, அவர் ஆண்டவர் நமக்காக பரிதவிக்கிறார், நாம வந்து கர்த்தர் வந்து நம்மளை வந்து அவர் பக்கமா அப்படியாக வந்து அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனா என்ன செய்ய, குயிக் ரெபென்டன்ஸ் அவங்க சொல்றது சொல்ல மாட்டா, அதுதான் ரெவலேஷன், குயிக் ரெபென்டன்ஸ் வேணும். இந்த நினிவே ஜனங்கள் என்ன பண்ணாங்க, உடனடியாக அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. இருக்க உலக பிரமாண காரியங்களை வந்து எடுத்து போட்டு தங்களுடைய பாவங்களை அவங்க வந்து அறிக்கை செய்து மனம் திரும்பி அவள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அங்க அவளுக்கு மத்தியிலே வந்து அவளுக்கு வந்து அதிசயத்தை செய்தார். ஹல்லேலூயா. அங்க வரப்போன நியாய தீர்ப்பை அங்க தடை செய்து போட்டார். ஆமென். அந்த மெசேஜுக்கு வந்து அந்த ஜனங்கள் ஒப்பு கொடுத்தது போல இன்னைக்கு நம்ம மத்தியிலும் அதே மெசேஜ் இருக்கும் பொழுது இன்னைக்கு எத்தனை பேர் அதுக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு சபைக்கு வந்து கொண்டோம், இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டோம், அவர்கள் வந்து தங்களுடைய கையின் கிரியைகள் வந்து பொல்லாப்பானதாய் செய்து கொண்டு பொல்லாத வழிகளை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணல, அந்த மெசேஜ் வந்து அதுக்கு வந்து செவி கொடுக்கவில்லை. அவங்க அதை குறித்து வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாதபடிக்கு அவர் காணப்படும் பொழுது என்னது, அவர்களுக்கு நிச்சயமாக வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் மட்டும்தான் இருக்கிறது, அதை அவர்கள் வந்து உணராமல் இருக்கிறாங்க. இந்த நோவா காலத்திலே பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து பெண் கொடுத்து கொண்டும் புசித்து கொண்டும் குடித்து கொண்டும் இருக்கும் பொழுது அவர் நினையாத வேலையிலே வந்து அங்கே அழிவு வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல மனுஷகுமாரன் வரும் நாளிலும் நடக்கும் என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு அந்த நாளிலே நாம இருக்கிறோம். நமக்கு வந்து என்ன காலத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம், அந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் எதிர்நோக்கி இருக்கிறோம், எஸ்கேப்பையும் எதிர்நோக்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு எஸ்கேப்பை கர்த்தர் வாக்களித்திருக்கிறார், அதுல நாம போக போகிறோம். இந்த உலகத்துக்கு வரும் நியாய தீர்ப்பை நாம வந்து காண்போம். ஹல்லேலூயா. அங்க ஒரு மனுஷன் வந்து உலகத்துல ஒரு மனுஷன் வரும்போது பாவியாக தான் வருகிறான், பாவத்திலே வளருகிறான். ஆனா வந்து வார்த்தை வரும்பொழுது அதுக்கு கீழ்ப்படைஞ்சு அவனுடைய ஜீவியம் மாறும் பொழுது அவன் வந்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு அவன் வந்து ஒரு தகுதியானவனாக மாறுகிறான். அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து அவன் தப்பு வைப்பதற்கு வந்து அவன் ஒரு தகுதியானவனாக மாறுகிறான். இந்த நினைவே ஜனங்கள் அப்படியே தான் மாறினாங்க. அதே போல எங்க சோரன் வந்து ஒரு பிரம் வந்து ஒரு யங் கேர்ளை குறித்து இங்க சொல்லுகிறார். ஒரு யங் கேர்ள் அங்கே இருக்கிறாள். அந்த பெண் வந்து ஒரு கணவன் இருக்கிறார், ஹஸ்பண்ட் இருக்கிறார். இப்போ அந்த பெண் வந்து பிரெக்னண்டாக காணப்படுகிறாள். ஆனால் என்ன அந்த ஒரு 4-5 months பிரெக்னண்டாக இருக்கிறாள். ஆனால் டாக்டர் என்ன சொல்லிடுறாங்க, செக் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த குழந்தையானது அங்கே மரித்து போயிருக்கிறது என்று அங்க சொல்லுகிறாங்க. குழந்தை மரித்து போயிருக்கிறது. அதே சமயத்தில் இந்த பெண்ணுக்கு பார்க்கும் பொழுது ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது. The baby had died and they couldn't operate because she had uremic. அவளுக்கு வந்து ஒரு அங்க கிட்னில அங்க ப்ராப்ளம் இருக்குது. அதனால என்ன பண்ண முடியல? ஆபரேஷன் பண்ணி அந்த இறந்து போன குழந்தையை வந்து எடுக்க முடியல. இப்போ அந்த யங் கேர்ளோட லைஃப் வந்து அங்க டேஞ்சர்ல இருக்கிறது. இப்போ என்ன சொல்றாங்க, பிரதர் பிரன்ஹாமே வந்து அவள் வரவழைக்க வேண்டும், அவர் எனக்காக ஜபம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது இப்போ பிரன்ஹாம் அங்க வந்திருக்கிறார். பிரன்ஹாம் இடத்துல அந்த பெண் என்ன சொல்லிடுறாங்க, பிரதர் பில் ஐ எம் நாட் ரெடி டு கோ. நான் வந்து பிரதர் பில் நான் வந்து மறிப்பதற்கு நான் இன்னும் ஆயத்தமாகவில்லை. நான் ஐம் நாட் ரெடி டு கோ. இப்பொழுது நான் மறிச்சு போனா நான் பாதாளத்துக்கு தான் போவேன், இப்போ கண்டிஷன்ல இருக்கிறேன் சொல்லும் பொழுது இப்போ பிரன்ஹாம் என்ன செய்கிறார், அந்த பெண்ணுக்காக ஜபிக்கிறார். அந்த பெண்ணுக்காக ஜெபித்து விட்டு அங்க வருகிறார். ஜெபிக்கும் பொழுது எல்லாமே வந்து மாறி, அடுத்த நாள் மார்னிங்ல வந்து செக் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த யுரமிக் ப்ராப்ளம் அங்க இல்ல. யுரமிக் என்று சொல்லும் பொழுது அது ஒரு கிட்னி ஃபெயிலியர் என்று நினைக்கிறேன், கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறது. அந்த கிட்னி ப்ராப்ளம் வந்து அடுத்த நாள் காலையில அங்க செக் பண்ணும் பொழுது அந்த டெஸ்ட் எடுத்து பாக்குறாங்க. அந்த யுரமிக் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்பொழுது எல்லாமே நார்மலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த செக் பண்ணி விட்டு என்ன சொல்லிடுறாங்க, இப்போ இருக்கிறது. You know, I am so happy. என்று சொல்றாரு. உங்களுக்கு தெரியுமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்று சொல்லும்போது அவங்க தாயார் சொல்றாங்க, ஐ எம் சோ கிளாட் ஆஃப் யூ பீயிங் ஹாப்பி என்று சொல்றாங்க. நீ வந்து சந்தோஷமா இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது என்று சொல்றாங்க. அப்புறம் அந்த பெண் என்ன சொல்லுகிறாள், ஐ எம் அட் பீஸ் வித் காட், கர்த்தரோடு நான் சமாதானம் ஆகிவிட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சமாதானத்தை கொடுத்த, எப்போ அந்த சமாதானம் வந்தது, இவத்தனுடைய பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த பாவ அறிக்கை செய்யும் பொழுது I am at peace with God. Hallelujah. எனக்கு வந்து தேவனுக்கும் எனக்கும் நடுவில் வந்து எதுவுமே இல்லை, சமாதானமா இருக்கிறது. ஓ ஹவ் ஃபைன் இட் இஸ் எவ்வளவு அருமையாக இருக்கிறது. அந்த ஃபீலிங் அவங்க உணர்கிறார். இவ்வளவு நாள் பாவத்தில் இருக்கும் பொழுது இல்லாத சந்தோஷமானது இப்போ இந்த வேலையில அவளுக்கு அந்த சந்தோஷம் வந்திருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார், திரும்ப ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அவங்க அம்மாவை கூப்பிடுகிறாள். என்னன்னு என்று கேட்கும் பொழுது ஐ எம் கோயிங் ஹோம் என்று சொல்லுகிறாள். நான் வந்து என் வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த அம்மா தாயார் சொல்லுறாங்க, ஆமா நாம வந்து டாக்டர் வந்து எல்லா எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம வீட்டுக்கு போய் நம்ம வந்து எப்பொழுதும் வந்து சந்தோஷமா இருக்கலாம் என்று சொல்லும் பொழுது இந்த பெண் சொல்லுறா, மதர் ஐ மீன் ஐ எம் கோயிங் டு மை ஹெவன்லி ஹோம் என்று சொல்லுறா. ஹல்லேலூயா. நான் என்னுடைய ஹெவன்லி ஹோம்க்கு நான் போகிறேன், என்னுடைய பரலோக வீட்டுக்கு நான் அங்க போகிறேன் என்று சொல்லும் பொழுது அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, அப்ப கூட அவங்க அம்மாக்கு ஸ்ட்ரைக் ஆகல. அவங்க சொல்லுறாங்க, ஷோர் ஹனி அட் தி எண்ட் ஆஃப் தி ஜர்னி, நம்முடைய வாழ்க்கையானது முடியும் பொழுது நாம வந்து பரலோகத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் தி ஜர்னி என்று சொல்லுறா. ஹல்லேலூயா. இதுதான் என்னுடைய எண்டாய் இருக்கிறது. இந்த நாள் வந்து என்னுடைய எண்ட் ஆஃப் தி என்னுடைய ஜர்னி வந்து இப்ப முடிய பொழுது அந்த நேரத்தை நான் இருக்கிறேன் என்று சொல்லும்போது என்னாச்சு உனக்கு, உனக்கு ஏதாவது செய்யுதா என்று கேட்டு உடனே அவங்க நர்ஸ கூப்பிடுறாங்க. அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே நார்மலா இருக்கிறது, எந்த ப்ராப்ளமும் இல்லை என்று சொல்லும் பொழுது நான் வந்து என்ன சொல்ல, சொல்றேன், எஸ் மதர் வித்இன் ஃபியூ மினிட்ஸ் ஐ வில் கான் என்று சொல்றேன், நான் இன்னும் அஞ்சு ஒரு சில நிமிஷம் தெரியல நான் அங்க போயிருவேன் என்று சொல்லுற அவங்க வந்து தாயார் வந்து அதை பதட்டம் ஆகுறாங்க. அதெல்லாம் இல்ல, நர்ஸ் பார்த்து விட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் நார்மலா இருக்கு என்று சொல்லும் பொழுது Within 5 minutes, she was gone, she was dead. என்று சொல்லுகிறான். 5 நிமிடத்துக்குள்ளாக அவள் அங்க மரித்து போனாள் என்று பார்க்கிறேன். ஏன்னால இவ்வளவு நேரம் வந்து அவள் வந்து தன்னுடைய ஒப்பு கொடுத்து விட்டு அவளுக்கு வந்து அந்த பாவ மன்னிப்பு கிடைத்து விட்டது. அந்த கடைசி நேரத்தில் அவள் வந்து மனம் திரும்பி விட்டால் அந்த சந்தோஷத்தை அவள் பெற்றுக்கொண்டான். இப்போ அங்க போய் அவள் வந்து மறிக்க மாட்டாள் என்று அவன் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கும் போது திடீரென அவள் வந்து மறித்தும் போய்விட்டாள். இப்போ பிரான்ஹாம் பார்க்கும் பொழுது அவர் மீட்டிங்காக வேற இடத்துக்கு போயிருக்கிறார். ஒரு ரெண்டு வாரம் கழித்து அவர் வீட்டுக்கு வரும் பொழுது அவருடைய மனைவி சொல்லுறாங்க, நீங்க அந்த பெண்ணுக்காக ஜெபிச்சீங்க, அந்த பெண் அன்னைக்கு ராத்திரியிலே வந்து அவள் மரித்து போய் விட்டாள் என்று சொல்லும் பொழுது இவருக்கு பிரன்ஹாமுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. எல்லாமே நார்மல் விஷன் வந்தது, கர்த்தர் வந்து சொன்னாரு, எல்லாமே வந்து சரியாயிடும் சொன்னார், எல்லாமே சரியாச்சே, எப்படி அந்த பெண் மரித்து போனாள் என்று ஒரு பெரிய கன்ஃபியூஷன் அவருக்கு இருக்கிறது. அவர் வந்து ஒரு நாள்ல வந்து அங்க ஒரு 3-4 months கழிச்சு திடீர்னு அவருக்கு ஒரு விஷன் அங்க வருகிறது. அந்த விஷன்ல என்ன காண்கிறார் என்றால், இந்த பெண் குடும்ப கணவனோட அங்க போட்ல அங்க ஒரு பிக்னிக்ல போய் கொண்டிருக்கும் பொழுது அங்க வந்து அந்த போட்ல இருந்து கீழே விழுந்து அவள் அங்க அமிழ்ந்து போகிறதே அவர் காண்கிறார். அந்த நேரத்துல வந்து உடனடியாக அவர் என்ன செய்கிறார், அந்த பெண்ணுடைய தாயாரை தேடி போய் இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்தது, இஸ் இட் ட்ரூ தட் திஸ் கேர்ள் ஆல்மோஸ்ட் ட்ரோன்ட், இந்த பெண் வந்து முழுங்கி போகும்படியான ஒரு ஒரு சிச்சுவேஷன் நேர்ந்ததா என்று சொல்லும் பொழுது அந்த சிச்சுவேஷனை குறித்து அந்த தாயார் வந்து டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ண இந்த மாதிரி வந்து அவருடைய கணவரோடு அவங்க போகும்பொழுது அவள் தவறி உள்ளே விழுந்து அவங்க வந்து வெளியே அப்புறம் காப்பாற்றி கொண்டு வந்தாங்க. அவள் ஷீ ஆல்மோஸ்ட் டைட், அவள் மறிக்கிற தன்மையில் இருந்தாங்க. செயற்கை சுவாசம்லாம் கொடுத்து அங்கே பம்ப் பண்ணி வாட்டரை வெளியே எடுத்து இப்படியாக வந்து அவள் வந்து அங்கே காப்பாற்றப்பட்டாள் என்று சொல்லும்போது சௌரம் பிரன்ஹம் என்ன சொல்லிடுறாருன்னா, தட் வாஸ் ஹேர் டைம் டு கோ என்று சொல்லி, அதுதான் வந்து அவருடைய டைமாக இருந்தது, அந்த நேரமும் தான் வந்து அவள் அங்கே மறிக்க வேண்டிய நேரம். ஆனா அந்த நேரத்தில் வந்து கர்த்தரை சந்திப்பதற்கு அவள் ஆயத்தமா இல்ல. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், ஒரு கிரேஸ் டைம் அங்க கொடுத்திருக்கிறார். அந்த நாள் அங்க எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கிறது. அந்த நாள்ல என்ன பண்ணார், இப்பொழுது மறுபடியும் வந்து அவள் அங்க ஒப்பு கொடுத்து அது மனம் திரும்பி எல்லாமே அங்க மாற வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த மாறும் பொழுது கர்த்தருக்குள்ளாக வந்து விட்டா இப்ப அவளுக்கு ரெப்பண்டன்ஸ் கிடைத்து விட்டது. அவள் அங்க மனம் திரும்பி விட்டா, ஒப்பு கொடுத்து விட்டா, கர்த்தரை சந்திப்பதற்கு அவள் ஆயத்தமாகி விட்டாள். Would have been upon them. மனம் திரும்பாவிட்டால் அந்த நினைவே மேல வந்து அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும். அவர்கள் வந்து மனம் திரும்பினால அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆனது அவர்கள் மேல வந்து வராதபடிக்கு இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் என்னது, நம்ம பாவத்திலே வந்து இருந்திருக்கும் பொழுது, ஒருவேளை நம்ம பாவத்தில் இருந்திருந்தா, பாவத்திலே மறிச்சு போயிருந்தா, நமக்கு என்ன பண்ணிருப்போம், ஆனா நம்ம ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளாக போயிருக்கணும், பாதாளத்துக்கு போயிருக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம வார்த்தைக்குள்ளாக வரும் பொழுது மரணத்தை குறித்த பயம் நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. நான் இப்பொழுது மறிச்சா கூட என்னது, பரலோகத்துக்கு போவேன் என்ற அந்த வெளிப்பாடு, அந்த ஒரு அந்த அந்த ஒரு வெளிப்பாடை நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த ஒரு ஃபெய்த் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் என்ன செய்கிறது, நம்மளே வந்து வார்த்தையிலே வந்து நடக்கும்படியாக செய்கிறது. ஹல்லேலூயா. அதே போல பைபிளை பார்க்கும் பொழுது அநேகர் வந்து ஒப்பு கொடுக்காதவர்கள் வந்து அநேக பேர் இருக்கிறாங்க. ஆகாபை பார்க்கும் பொழுது ஆகாபுக்கு வந்து அந்த வார்னிங் மெசேஜ் வந்தது. எலியா அந்த வார்னிங் மெசேஜை கொண்டு வந்தான். அந்த வார்னிங் மெசேஜ் அவன் கொண்டு வரும் பொழுது அவன் வந்து அவன் ஒப்பு கொடுக்கவில்லை. அவர் நாபோத்தை அவன் கொலை செய்து அந்த வெஞ்ஞாடா வந்து அவன் எடுத்துக்கொண்டான் என்று திராட்சை தோட்டத்தை வந்து அவன் எடுத்துக்கொண்டான். அவன் கொலைகாரனாக இருக்கிறான். அவன் அவருடைய பாவத்தை, அவனுடைய குற்றத்தை வந்து எலியா வந்து அங்க வந்து சொல்லும் பொழுது அவன் மனம் திரும்பவில்லை என்று பார்க்கும். 1 Kings 21:19 வாசிப்போம்.
நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார்.
இந்த நியாய தீர்ப்பு அவன் மேலே வந்தது என்று பார்க்கிறான். ஹல்லேலூயா. அவன் வந்து அதை குறித்து அவன் வந்து கொஞ்சம் கூட கில்ட்டி ஃபீலிங் அவனுக்கு ஏற்படல. ஒரு கொலை செய்து இருக்கிறோம், ஒரு திருடு திருட்டு திருடி இருக்கிறோம், இதை குறிச்சு அவனுக்கு கில்ட்டி ஃபீலிங் வரல, அந்த ரெப்பண்டன்ஸ் அவனுக்கு வரல, அதனால அவன் என்ன பண்ணது, அந்த நியாய தீர்ப்பு அவன் மேலே வந்தது என்று பார்க்கிறோம். அதே போல ஏரோதை பார்க்கும் பொழுது அவனும் மனம் திரும்பல, அவனுக்கும் நியாய தீர்ப்பு வந்தது. நேபுகாத்நேச்சார் பார்க்கும் பொழுது அவனுக்கும் நியாய தீர்ப்பு வந்தது, அவனும் மனம் திரும்பவில்லை. ஆனா என்னது, இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அவங்க மேலே வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். If no repentance, then judgment is sure to come. ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து எப்பொழுது வருகிறது, ரெப்பண்டன்ஸ் இல்லை என்றால் அது அடுத்த ஸ்டெப் வந்து ஜட்ஜ்மெண்ட் தான். அதுக்கு தவிர்த்து என்னது, வேற ஒரு சாய்ஸ் கிடையாது. ஒன்னு மனம் திரும்பி கீழ்ப்படிய வேண்டும், இல்லை என்றால் வந்து ஜட்ஜ்மெண்ட் தான் என்பதை வந்து இன்னைக்கு அநேகர் வந்து உணராதிருக்கிறாங்க. ரெண்டு எக்ஸாம்பிளுமே நம்ம வந்து பைபிளில் காண்கிறோம். அந்த நியாய தீர்ப்பு மெசேஜுக்கு வந்து அந்த வார்னிங் மெசேஜுக்கு செவி கொடுக்கும் பொழுது அவளுக்கு என்ன நடந்தது, அதை புறக்கணிக்கும் பொழுது அவளுக்கு எப்படியாக நியாய தீர்ப்பு வந்தது என்பதை நாம காண்கிறோம். என்ன செய்கிறது, நமக்கு ஒரு உணர்ச்சியை அது கொடுக்கிறது, நமக்கு ஒரு ஒரு உணர்வை அது தூண்டுகிறது. அது என்னது, அது உனக்கு வந்து நியாய தீர்ப்பு வருகிறது என்பது அதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அந்த வார்னிங் வந்து விட்டது, அது ஒரு அலாம் மாதிரி நமக்கு அடிக்கும். நமக்கு மெசேஜ் கேட்கும் பொழுது அது என்ன செய்கிறது, நீ பாவத்தில் இருக்கிற இந்த மெசேஜ் வந்து உனக்கு வார்னிங் ஆயிருக்கிறது, நீ மனம் திரும்பு என்று சொல்லும் பொழுது ரிபென்ட் குவிக்லி பிஃபோர் தி வ்ராத் ஆஃப் காட் ஸ்ட்ரைக்ஸ். ஹல்லேலூயா. உடனடியான அந்த குவிக் ரிபென்டன்ஸ் வந்து தேவையா இருக்கிறது. ஆமென். உடனடியாக இம்மிடியேட்டான வந்து நம்முடைய ரெஸ்பான்ஸை வந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த நினிவே ஜனங்கள் இடத்துல அந்த குவிக் ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதே போல குவிக் ரெஸ்பான்ஸ் பண்ணும் பொழுது அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுகிறது, ஜட்ஜ்மெண்ட் வராதபடிக்கு ஸ்டாப் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஒரு வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னது, அப்போஸ்தலர் 2:38-39 வாசிப்போம்.
பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டா இருக்கிறது என்று சொல்லி
இங்க 38 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லும் பொழுது இங்கே வந்து ரெப்பண்டன்ஸ் செய்வார்கள். மனம் திரும்பி ஒப்பு கொடுக்க வேண்டும். மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெறும் பொழுது அந்த நாமம் நமக்கு தரிப்பிக்கப்படும். உங்களுக்கும் வழவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் அது வந்து உண்டா இருக்கிறது. சொல்லும் பொழுது இன்ன வரைக்கும் அந்த காலிங் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தை என்ன பண்ண, கர்த்தர் இன்ன வரைக்கும் ஜனங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஜனங்கள் தூரத்தில் உள்ள யாவரையும் அழைக்கும் பொழுது யார் யாரெல்லாம் அவரிடத்துல வருகிறாங்களோ, யார் யாரெல்லாம் மனம் திரும்புகிறார்களோ, அவர் மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது, அவர்கள் வந்து பரிசுத்தாவிய கர்த்தர் அவர்கள் தருகிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஸ்பிரிட்டை கொண்டு வந்து வைக்கிறார். அவருடைய நேம் நமக்கு தரிப்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. இந்த எச்சரிக்கை வந்து என்னது, மனம் திரும்பி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற எச்சரிக்கையை ஒரு மனுஷன் மீறும் பொழுது அவன் என்ன செய்கிறான், அவனுக்கு வந்து நியாய தீர்ப்பு தான் உண்டே தவிர வேற எதுவுமே அவனுக்கு வந்து கொடுக்கப்படவில்லை. கடைசியில் ராப்சர் இருக்கிறது, அதை உணரல. இப்ப நம்ம ராப்சரை நோக்கி நம்ம எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறோம். அந்த நாள் வந்து வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அதனால என்னது, அந்த நாள் வரும்பொழுது அந்த நாளுக்காக நம்ம ஆயத்தமாக வேண்டும் என்றால் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து அவருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஹோலி கோஸ்டை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஹோலி கோஸ்ட் தான் என்னது, அந்த ராப்சரை நம்மை சந்திக்கும்படியாக செய்கிறது. ஹல்லேலூயா. 1 Thessalonians 4:16 வாசிப்போம்.
ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவளோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட
இருப்போம். காத்து கொண்டு இருக்கிறோம். அந்த டிரம்ப் வரும்பொழுது என்னது, அவருடைய ராப்சர் ஆனது அங்க வருகிறது. அது வந்து அந்த நேரத்துல என்ன நடக்கும், முதலாவது வந்து கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அங்கே உயிர் தெழுகிறார்கள், அவர்கள் எழுந்திருப்பார்கள். அடுத்ததாக பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. அந்த நாளுக்காக நம்ம காத்துக்கோ. ராப்சர் இஸ் கமிங். ஹல்லேலூயா. அது நமக்கு ஒரு வார்னிங்காக இருக்கிறது. அந்த வார்னிங் வந்து ஜட்ஜ்மெண்ட்டையும் கொண்டு வருகிறது, அது எஸ்கேப்பையும் கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அதை ஒப்பு, அதை வந்து விசுவாசித்து அதுக்கு ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி தன்னை தாழ்த்து ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு அது வந்து எஸ்கேப் ஆக இருக்கிறது, அதை புறக்கணிக்கிறவர்களுக்கு அது ஜட்ஜ்மெண்ட் ஆக இருக்கிறது. ரெண்டும் வந்து வேற வேற நாள்ல நிகழல, ரெண்டும் ஒரே டைம்ல தான் வருகிறது. ஜட்ஜ்மெண்ட் வந்து அங்க ஜட்ஜ்மெண்ட்டும் வருகிறது, நம்ம ராப்சர்ல எடுத்துக்கொள்ளப்படுறோம். அதன் பின்பு என்னது, இவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வருகிறது. எதே வசனம் தான், ஒரே வார்த்தை தான் என்ன பண்ணுது, அது ஜட்ஜ்மெண்ட்டையும் கொண்டு வருகிறது, அது வந்து எஸ்கேப்பையும் கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அதுக்கு நாம செய்ய வேண்டிய காரியம் என்னது, மனம் திரும்பி ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். மனம் திரும்ப இருந்து ஒரு மனுஷன் வந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு வார்த்தையில வந்து மெசேஜை கேட்டு அவன் மனம் திரும்பலனா என்ன செய்யறது, அவன் ஞானஸ்தானம் எடுத்தாலும் வந்து அது பிரயோஜனம் இல்லை. மனுஷனம் வந்து பார்க்கும்பொழுது அது ஒரு ஒரு பேட்டர்னாக இருக்கிறது, ஒரு அடையாளமாக நம்ம செய்கிறோம். அது பழைய மனுஷன் மரித்து புதிய மனுஷனாக அவன் வந்து வெளியே வருகிறான் என்று சொல்லும் பொழுது பழைய மனுஷன் என்னது, நம்முடைய பழைய மனுஷன் என்னது, அது ஒரு வேர்ல்டி மேனாக இருக்கிறது, அது வந்து இன்டெலெக்சுவலால அது வளர்ந்ததாக இருக்கிறது. ஆனா அந்த மனுஷன் மறித்து இப்பொழுது புதிய மனுஷனாக வெளியே வரும்பொழுது வார்த்தையினால ஜீவிக்கிற ஒரு மனுஷனாக வருகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தாவியினாலே இருந்து நிரப்புகிறார். பாஸ்டர் என்ன பண்ணுகிறார், அவர் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறார். ஆனா கர்த்தர் பரிசுத்தாவியா என்ன பண்றாரு, அவர் பரிசுத்தாவியினாலே அவன் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தாவி அவனுக்குள்ளே வரும்பொழுது அவன் என்ன செய்கிறா, ஒரு நியூ மேனாக மாறுகிறா, நியூ லைஃப் வந்து அவன் பெறுகிறா, அவனோட லைஃப் வந்து புதிதாக மாறுகிறது. ஹல்லேலூயா. அவனிடத்துல பழைய கிரியைகள் வந்து அவனை விட்டு போகிறது. ஒரு பரிபூர்ண மனிதனுடைய வளர்ச்சி அவன் வந்து அவன் படிப்படியாக அடைகிறான். ஹல்லேலூயா. அந்த காட் லைக் நேச்சர் அவனுக்குள்ளாக வரும்பொழுது அவன் என்ன செய்கிறான், கர்த்தருடைய வார்த்தை என்னது, எக்காரணத்து கொண்டு அவன் விட்டு விலகி போக மாட்டான். சில்லி காரணங்களுக்காக என்னது, இப்பொழுது கடைசி நேரத்தில் சில்லி ரீசனை சொல்லி வார்த்தையை விட்டு விலகி போறவங்க மத்தியில் அவங்கள நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. சில்லி காரணம் ரொம்ப வந்து ஒரு அற்பமான காரணத்தை சொல்லி வார்த்தையை விட்டு விலகி அவங்க வந்து அந்த கடைசி நேரத்தில் பந்தய பொருளை வந்து இழந்து போகிறாங்க. நாம வந்து அந்த அவர்களுக்கு மேல வந்து அந்த கோபாக்கினையானது ஊற்றப்படும். அதை உணராதபடிக்கு அவர்கள் வந்து தங்களுடைய சுயமாக வந்து முடிவெடுக்கும் பொழுது அது வந்து அவர்களுக்கு வந்து கோபாக்கினையின் பாத்திரத்துக்கு பாத்திரமாக இருக்கிறார்கள் என்று காண்கிறோம். ஒரு ரெண்டே சாய்ஸ் தான் நமக்கு இருக்கிறது. யூ ஹாவ் டு எய்தர் பி லுக்கிங் ஃபார் த வ்ராத் டு ஃபால் அப்பான் யூ அண்ட் ஃபார் த டிஸ்ட்ராக்ஷன். ஒரு கார் ஒரு ஒரு சில பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க எதை எதிர்நோக்கி இருக்கிறாங்க என்று பார்க்கும் பொழுது அவங்களுக்கு மேலே வந்து அந்த கோபாக்கினையானது ஊற்றப்பட்டு அவள் அழிக்கப்படுவதற்காக அவங்க காத்திருக்கிறாங்க, ஒரு கூட்டமான ஜனங்கள். ஆனால் மற்ற கூட்டம் என்னது, ஆர் எய்தர் யூ ஹாவ் டு பி லுக்கிங் ஃபார் த கமிங் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. நாம ஒரு குரூப் இருக்கிறோம், அந்த குரூப் என்ன செய்கிறது, எதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ராப்சரை நாம எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். I am watching for the coming of the glad millennium day. Hallelujah. எத்தனை பேர் நாம அது சொல்ல முடியும், நான் மில்லினியத்துக்கு வந்த மில்லினியம் நாளுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். Hallelujah. அந்த மில்லினியம் ஆனது வரும்பொழுது கர்த்தர் என்ன சொல்லி, அது கர்த்தர் சொல்லி இருக்கிறார். When God said it got to come to pass. Hallelujah. அது கர்த்தர் சொல்லி இருக்கும் பொழுது அது நிச்சயமாக நிறைவேறுகிறதா இருக்கிறது. Amen. அந்த மில்லினியத்தை குறித்து பார்த்தோம் கடைசி ஏசாயா 65 அதிகாரம் 21-23 வரை வாசிப்போம்.
வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவர்களின் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொரு குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொரு கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள்.
இங்க மில்லேனியம்குள்ள நம்ம போகும் பொழுது இந்த உலக காரியங்களை நம்ம வந்து அங்க பின்பற்ற போறது கிடையாது. இங்க உள்ள கவலைகள் பாரங்கள் வந்து அங்க நமக்கு இருப்பதில்லை. எல்லாமே வந்து அங்க நமக்கு எல்லாமே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்க நமக்கு போகும் பொழுது சந்தோஷம் சமாதானம் தான் நமக்கு வந்து மிஞ்சி இருக்க போகிறது. ஹல்லேலூயா. அந்த கர்த்தரோட கூட சதா காலமும் நம்ம வந்து அங்கே காணப்படுவோம். ஹல்லேலூயா. அதனால இப்ப என்னது, இப்போ ஒரு கொஞ்ச நாளாக வந்து இந்த வார்னிங் மெசேஜ் இருக்கிறது. இந்த வார்னிங் வந்து செவி கொடுக்க வேண்டும். He never gives a man destruction without warning him. Hallelujah. அவனை ஒரு மனுஷனை வந்து வார்ன் பண்ணாம கர்த்தர் அவனை அழிப்பதில்லை. Hallelujah. அவனுக்கு என்னது, if there is anything wrong in your heart, make it right. Hallelujah. என்னது, இப்ப நம்ம வார்த்தை கேட்கும் பொழுது நீ இந்த காரியத்துல குறைவுள்ளவனா இருக்கிறாய், இந்த குற்றம் உன்னிடத்துல இருக்கிறது, இந்த பாவம் உன்னிடத்துல இருக்கிறது என்பதை அந்த வார்த்தை உணர்த்தும் பொழுது குயிக் ரெபென்டன்ஸ் தேவை. Hallelujah. Make it right immediately. Amen. அது உடனடியாக வந்து அதை விட்டு நம்ம மனம் திரும்ப வேண்டியதா இருக்கிறது. அதப்பொழுதுதான் நம்ம என்னது அந்த மெராப்சருக்குள்ளாக போக முடியும், அங்க மெலினியம்குள்ளாக போகும். நமக்கு அங்க ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலம் இருக்கிறது, அந்த ஸ்தலத்தை நான் காண வேண்டும். ஹல்லேலூயா. அதிலே நான் கர்த்தருடைய வந்து நித்திய காலமாக நான் வாழ வேண்டும் என்றால் அந்த என்ன செய்ய வேண்டும், நம்ம குயிக் ரெபென்டன்ஸ் தேவையா இருக்கிறது. கர்த்தர் அந்த வார்த்தையில நம்ம வந்து அதை நம்பி ஜீவிக்க வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க பிரான்ஹாம் வந்து என்ன காரியத்தை சொல்லுறாரு என்றால், இந்த அமெரிக்கன்ஸ் வந்து வார் போகும் பொழுது வார் முடித்து விட்டு அவங்க வந்து தன்னுடைய சொந்த நாட்டுக்கு வந்து கடல் வழியாக திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க எதை காண்கிறார்கள் என்றால், ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அங்கே இருக்கிறது, அந்த சுதந்திர தேவின் அங்கே சிலை அங்கே இருக்கிறது. அதை அவர்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு சந்தோஷம் வருகிறது. ஹல்லேலூயா. எதனால், என்ன சந்தோஷம், இவ்வளோ நேரம் அவங்க வாரில் வந்து அவங்க கஷ்டப்பட்டு போராடி அவங்க வெற்றியை பெற்றிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்னது, அவங்களோட குடும்பம் வந்து அவங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம் வந்து எங்கே இருக்காங்க, அந்த ஸ்டாச்சுக்கு பின்னால் தான் இருக்கிறாங்க. இவங்க வரும்பொழுது நிறைய அடிபட்டிருக்குது, நிறைய ஊண்டவர்களுக்கு அடிபட்ட காயங்கள் இருக்கிறது, இன்னும் நிறைய பேர் வந்து அவங்க வந்து ஊனமாகி இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ், நம்ம வந்து நம்மளுடைய தேசத்துக்கு வந்து விட்டோம். ஆமென். அந்த ஹாப்பினஸ் அவங்களுக்கு. அதே போல நமக்கு என்னது, அங்க நம்ம போக வேண்டும், அதுதான் நம்மளுடைய ஹாப்பினஸ். ஹல்லேலூயா. இப்ப நாம ஒரு பேட்டில் ஃபீல்டுல இருக்கிறோம். இந்த பேட்டில் ஃபீல்டுல அனுதினமும் நாம போராடி கொண்டே இருக்க வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் நம்ம சுற்றிலும் வந்து அவிசுவாசிகள் நிறைந்தவராக இருக்கிறது, அக்கிரமக்காரர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வந்து பார்க்கும் பொழுது உலகத்திலே வந்து எல்லா மோசமான காரியத்தை நம்ம கேட்கிறோம். ஒவ்வொரு நாளும் நியூஸும் வந்து நம்மளை வந்து அதை வந்து அது நம்மளை வந்து அது கவலை அடைய செய்கிறது. இன்னைக்கு நீதிமன்றங்கள் நியாயத்தை சொல்லுவதில்லை, ஜனங்கள் மத்தியிலே வந்து அந்த மனிதாபிமானம் இல்லை, இங்க கொலை வந்து நடக்கிறது, இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இன்னும் சட்டங்கள் வந்து எல்லாமே வந்து ஒருதலை பட்சமாக அங்க பணக்காரர்களுக்கு தீர்ப்பு சொல்லுகிறது. இப்படியாக ஒரு மோசமான ஒரு உலகத்தை நாம ஜீவித்துக் கொண்டு கிறிஸ்தவர்கள் வந்து இங்கு வாழ்வதற்கு அவளுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. இவ்வளவு துன்பத்திலே நாம இங்கு காணப்படும்போது இது நமக்கு ஒரு பேட்டில் ஃபீல்டாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எதை கொண்டு நம்ம வார்த்தை கொண்டு அந்த பேட்டில் ஜெயிக்கிறோம். ஆமென். நமக்கு வந்து என்னது, உலகத்துல பல காரியங்களை நம்ம பெற்றிருப்போம், பல காரியங்களை நம்ம இழந்திருப்போம். ஆனாலும் வந்து என்னது, அந்த இடத்துக்குள்ள நாம பிரவேசிக்கும் பொழுது என்னது, அது ஹாப்பினஸ் கொண்டு வருது. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை வந்து இங்க கிடையாது, என்னுடைய இடம் வந்து இங்க கொடுக்கப்படல. அது வந்து என்னது, அங்க மில்லினியம் குள்ளாக நான் பிரவேசிக்கணும், அந்த எட்டர்னிட்டிக்குள்ளாக நான் பிரவேசிக்கணும், கர்த்தரோட நித்தியமாக வாழ போகிற அதுதான் நமக்கு ஹாப்பினஸ். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல கொடுக்கப்படுகிற எல்லாமே வந்து அது வந்து எல்லாமே மாயையா இருக்கிறது. கண்களால் காண்கிற எல்லாமே மாயை என்று பிரசங்கி அங்க சொல்லுகிறார். நம்ம கண்களால் காண்கிற எல்லாமே மாயை, எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகும். இந்த சரீரம் முதற்கொண்டு எல்லாமே அழிந்து போனாலும் இந்த வார்த்தை அழியாததா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லியிருக்கும் பொழுது It will surely come to pass. Hallelujah. அது நிச்சயமாக நிறைவேறும். அந்த நாளுக்காக நம்ம காத்திருக்கிறோம், அந்த நாளுக்கே நம்ம எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். Hallelujah. அந்த எஸ்கேப் டோர் நமக்கு இருக்கிறது. இந்த உலகத்தை இந்த பாவ வாழ்க்கையை விட்டு எஸ்கேப் ஆகி நம்ம வந்து ராப்சருக்குள்ளாக நம்ம பிரவேசித்து நித்திய காலம் அவரோட கூட சமாதானம் சந்தோஷத்தோட காணப்படும். இந்த வேர்ல்ட்லி அந்த பர்டன்ஸ் அது அங்க வரப்போறது கிடையாது, அது இங்கேயே அதுக்கு ஒரு முடிவு கட்டுறாரு ஆண்டவர். Hallelujah. அந்த நாள் தான் நமக்கு வந்து அது சந்தோஷத்தை தருகிறது. நம்ம வார்த்தையில களி கூறுவது தான் வந்து இப்பொழுது நமக்கு இருக்க ஒரே ஹாப்பினஸ் வந்து வார்த்தையில களி. கடந்த ஒரு 6 மாசம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் கத்திரை வந்து நேரடியாக ஆராதிக்க முடியாம இருக்கும் பொழுது எல்லாருமே எவ்வளவு கஷ்டப்பட்டோம். வார்த்தையை வந்து நேரடியாக கேட்க முடியவில்லை என்று கஷ்டப்பட்டோம். ஆனா இப்பொழுது அந்த சூழ்நிலையான மாறி வார்த்தையை நேரடியாக கேட்க முடியாத கர்த்தர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா இதை கூட பார்க்கணும் வந்து அவரை நேரடியாக நான் தரிசிக்க வேண்டும். ஆமென். அந்நிய கண்களால் அல்ல, என் கண்களால் நான் அவரை காண்பேன். ஹல்லேலூயா. அந்த நாளுக்காக நம்ம எதிர்க்க நோக்கி இருக்கும் பொழுது அதுக்காக நம்ம ஆயத்தமாக வேண்டும். கர்த்தர் தாமே நம்ம அதுக்காக ஆயத்தம் பண்ணுவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளையிலே இம்மட்டுமாக உடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நீர் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இப்பொழுது ஆண்டவரே வார்னிங் மெசேஜ் வந்திருக்கிறது. அந்த வார்னிங் மெசேஜ் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நீர் தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அதுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கும்படியாக அந்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதன்படி ஜீவிக்கும்படியாக நீர் தந்த ஒரு சிலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உலகமானது ஆண்டவரே பாவத்திலே மூழ்கி இருக்கிறது. வேர்ல்டு முழுவதுமாக ஆண்டவரே அந்த பாவம் ஆண்டவரே புறம்பான பாவத்தை உடையவர்களாக இருக்கிறாங்க. வார்த்தையை விட்டு பின்வாங்கி போகிறாங்க. ஆனா அதன் மத்தியிலும் ஆண்டவரே எங்களை நீர் ஆண்டவரே உமக்கென்று சாட்சியாக வைத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து உம்முடைய வருகை மட்டும் எங்களை இந்த வார்த்தையிலே வழி நடத்தும் கர்த்தாவே. இந்த வார்த்தையை விட்டு ஒருவராகிலும் விலகி போகாதபடிக்கு, கடைசி நேரத்திலே பந்தய பொருளை இழந்து போகாதபடிக்கு ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆவிலே அனல் உள்ளவர்களாக இருந்து உம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவரே ஆண்டவர் முழுமையான ஒப்பு கொடுத்தலே அவர்கள் தந்து அந்த வார்த்தைக்காக ஆண்டவரே தாங்கள் ஆண்டவரே வாழ்க்கை மட்டும் ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதமாக கிரியை செய்தல்லும் கர்த்தாவே. உம்முடைய வருகை நாளுக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை தகுதிப்படுத்தும் கர்த்தாவே. அந்த நாளை நீ சீக்கிரத்திலே காட்சியிலே கொண்டு வாரும் கர்த்தாவே. இந்த உலகம் ஆண்டரே எங்களுக்கு வாழ்வதற்கு ஏதுவானதாக இல்லை. ஒவ்வொரு நாளும் ஆண்டரே கேட்கிற ஆண்டரே ஆண்டரே எல்லா செய்தியும் அது எங்களுக்கு வேதனையை தருகிறது. இங்கு வாழ்வதற்கு ஆண்டரே எங்களுக்கு விருப்பம் இல்லை. இந்த உலகம் ஆண்டரே பாவம் நிறைந்ததாய் இருக்கிறது. அதன் மத்தியிலும் எங்களை நீ முன்குறித்து வைத்திருக்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய பரிபூர்ண சித்தத்தின்படி உம்முடைய வார்த்தையில வந்திருக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் கர்த்தாவே. அந்த ரெவலேஷனை தந்து அந்த ஃபெய்த்தை நீ தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து எங்களை அதே விசுவாசத்திலே எங்களை வழி நடத்தும் கர்த்தாவே. வழி நடத்த உம்முடைய ஆண்டவரே அந்த ராஜ்யத்துக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கும்படியாக அந்த நித்தியத்துக்குள்ளாக நாங்கள் வந்து நித்திய காலமாக சமாதானத்தோடு ஆண்டவரே சந்தோஷத்தோடு உம்மோடு நாங்கள் காணப்பட கிருபை செய்தாலும் கர்த்தாவே. அந்த நாளுக்காக நாங்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வார்னிங் மெசேஜை ஆண்டவரே நாங்கள் சீரியஸாக அதை பெற்றுக்கொண்டு அதுக்கு ஆண்டவரே ஒரு ஒரு ஆண்டவரே சீரியஸ்னஸை உணர்ந்தவர்களாக நாங்கள் இன்னைக்கு அந்த மெசேஜ் கீழாக வந்திருக்கிறோம். இந்த மெசேஜ் கீழே தான் பாதுகாப்பு. இதுதான் எங்களுக்கு நியாய தீர்ப்பை அது தடை செய்கிறதா இருக்கிறது. உலக மக்களுக்கு இதே மெசேஜ் தான் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறது. ஆனால் உலகம் அதை உணராமல் இருக்கிறது கர்த்தாவே. அந்த உம்முடைய நாளாண்டரே வருகை நாளாண்டரே அதி சீக்கிரத்தில் இருக்கிறது. நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்கள் நடக்கும் என்று சொன்னது போல இன்னைக்கு நோவாவின் காலம் போல இந்த நாள் மாறி இருக்கிறது. இது சோதோம் கொமோராவாகவும் மாறி இருக்கிறது. எல்லா பாவங்களும் இங்கே நிறைந்திருக்கிறது. இதன் மத்தியிலே நாங்கள் ஆண்டரே உமக்கன்று ஆண்டரே நாங்கள் எல்லாவற்றையும் ஆண்டரே புறக்கணித்து ஆண்டரே அவாய்ட் பண்ணி வார்த்தையிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. அந்த ஃபெய்த்தை நீ தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து வழி நடத்தும் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையினாலே எங்களை போஷித்து தரலாம் கர்த்தாவே. பரிசுத்தாவியை பெறாதவர்களுக்கு பரிசுத்தாவியை கட்டளையிட்டு தரலாம் ஆண்டரே. ஞானஸ்தானம் பெற்ற அந்த 3 பேருக்கும் விசேஷத்தவனமாக ஆசீர்வதித்து அவர்களை பரிசுத்தாவியை நீ தந்தரலாம் கர்த்தாவே. நீர் ஆண்டரே ஆத்மாக்கள் வெளியே சென்றாலும் ஆண்டரே மனம் திரும்புகிற ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன். ஆமென்.